அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மலேசிய தேசத்திலே சுங்கப்பட்டாணி என்கின்ற இந்த நகரத்திலே சுத்த சன்மார்க்க சபையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற அம்மையார் அவர்களுக்கும் அவருக்கு உடனிருந்து துணை புரிகின்ற ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி என்னையும் ஒரு பொருட்டாக கருதி சுத்த சன்மார்க்கத்துக்கு விளக்கம் சொல்ல சொன்ன அந்த செயலுக்காக இவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன். சான்றோர்களே, ஒரு தெளிவு நமக்கு முதலில் வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குகின்றோம். அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நாம் உச்சரிக்கின்றோம். திருவருட்பிரகாச வள்ளலாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் என்பது என்ன? மற்ற மார்க்கங்களிலிருந்து இது எவ்வாறு வேறுபட்டது? எதற்காக இறைவன் வள்ளலாரை இந்த பூமிக்கு அனுப்பினான்? கடந்த 5ஆம் தேதி நீங்கள் எல்லாம் வள்ளலாரனுடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க இல்லைங்களா? சரி, ஏன் அந்த கொண்டாட்டத்தை நாம் சிறப்பாக செய்கின்றோம்? எதற்காக தான் வருவிக்க உற்றதாக வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் என்பதை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேல்நாட்டில் ஒரு அறிஞர் சொன்னார், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார், உன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை நான் கணித்து சொல்கின்றேன் என்று சொன்னார். இன்னொரு ஞானி அதையே திருப்பி மாற்றி போட்டு சொன்னார், டெல் மீ யுவர் காட், ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர். நீ வணங்குகின்ற தெய்வம் எது என்று சொல், நான் உன்னுடைய திறமையின் எல்லை என்ன என்று நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னார். இதை எதற்காக நான் மேற்கோள் காட்டுகின்றேன் என்றால், நாம் எந்த தெய்வத்தை வணங்குகின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். அதை கடந்து மேலே நாம் போக முடியாது. ஒரு சிறு தெய்வம் இருக்கின்றது. எங்கோ ஒரு ஊரிலே ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால், அவள் காதலித்த அந்த கணவன் அவளுக்கு கிடைக்கவில்லை, அந்த வாலிபன் கிடைக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டால், அவளை என்ன செய்தார்கள், ஒரு கல்ல நட்டு அந்த அம்மா பெயர்ல அங்க ஒரு சின்ன கோயில கட்டிடுவாங்க. அப்படியே தொடர்ந்து அதற்கு பலியும் பூஜையும் கொடுத்து கொண்டே வந்தால் ஒரு கட்டத்தில் அது ஒரு சிறு தெய்வமாக மாறி போயிடும். சரி, அந்த ஆத்மாவே என்ன சாதித்தது தன்னுடைய வாழ்க்கையில? இயலாமையால அது தற்கொலை பண்ணிச்சு. அதனுடைய பெயரால் ஒரு கோயிலை கட்டி அந்த ஆத்மாவை இந்த பூமியை விட்டு வேறு உலகங்களுக்கு போகாமலும் வேறு உடம்பில் புகுந்து மறுபிறவி எடுத்து தன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொள்ளாமலும் நாம் தொடர்ந்து பலியிட்டுக் கொண்டிருந்தால் அந்த ஆத்மா என்ன செய்யும்? சுக்குமமா இருக்கும், ஒரு சில உதவிகளை நமக்கு செய்யும், ஆனால் தன்னை கடந்து வெளியே போகாது, விடாது. தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பெருமான் இந்த 10 சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய கொள்கைகள் 10 சொல்லுகின்ற பொழுது சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அந்த சிறு தெய்வம் என்ன பண்ணும்? அது ஏற்கனவே மனித வாழ்க்கையில் இருந்த பொழுது அதற்கு ஆடு கோழி எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருந்ததுன்னா, கல்லு சாராயம் எல்லாம் குடிச்சு பழக்கம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது என்ன செய்யும்? அதற்கு உடம்பு கிடையாது. நம்முடைய உடம்பில் புகுந்து கொண்டு இதெல்லாம் நீ எனக்கு கொடு என்று உள்ளே இருந்து உணர்த்தும். அப்பொழுது யார் செய்கின்றார்கள் இந்த தவறை? நாம் செய்து நாம் வம்பில் மாட்டிக்கொள்வோம். புரியுதுங்களா? அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அந்த சிறு தெய்வங்களின் பெயரால் ஆடு கோழி இவற்றை பலியிடக்கூடாது. வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் என்றால் அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறு தெய்வங்களில் இருந்து அடுத்தது பெரிய தெய்வங்களுக்கு வருகின்றார். திருமால், சிவன் போன்ற பெரிய தெய்வங்களுக்கு வருகின்றார். அந்த தெய்வங்களை பற்றிய பல்வேறு விஷயங்களை தேவார திருவாசகங்களில் திருமந்திரத்தில் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் வெளிப்படையாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இதுவரை என்னென்ன ரிஷிகள் எதை மறைத்தார்களோ, சித்தர்கள் எதை மறைத்தார்களோ, அந்த மறைப்பை எல்லாம் நீக்கி நமக்கு உண்மையை காட்டுகின்றார். திருக்குறளில் திருவள்ளுவர் இவ்வளவுதான் சொல்றார். தேவார திருவாசகங்களில் நால்வர் இவ்வாறு சொல்லுகின்றார். திருமூல நாயனார் இவ்வாறு சொல்லுகின்றார். சேக்கியார் எழுதிய பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களின் கதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது உண்மையில் கதைகள் அல்ல. ஒவ்வொரு கதையும் ஒரு சித்தியை விளக்க வந்தது. ஆழமாக ஊடுருவி சென்று பார்த்தால் அந்த சித்தியை நாமும் அடையலாம். ஆகவே அது ஒரு சித்தர் நூல். யார் சொன்னாங்க இது மாதிரி? விழல் பெருமானுக்கு முன்பு பெரிய புராணத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தவர்கள் இல்லை. ஆகவே ஒவ்வொரு நூலினுடைய உண்மையையும் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். மாணிக்கவாசகர் எந்த சித்தியை அடைந்தார்? வெட்ட வெளி தேகத்தை அடைந்தார். அதை நமக்கு காட்டுவது யார்? வள்ளல் பெருமான் தான். வான்கலந்த மாணிக்கவாசகரே என்று சொல்வார். பாதுவூர் மலையை சுத்த வெளியாக்கி ஏற்றுக்கொண்ட வெட்ட வெளியே என்று சொல்வார். இந்த ஊன் தேகத்தை வெட்ட வெளியாக மாற்றி இறைவனிடம் சென்று கலந்து கொண்டவர் மாணிக்கவாசகர். இந்த உண்மையை யார் நமக்கு சொன்னார்கள்? அதற்கு முன்பு இதை இவ்வாறு செய்து கொள்ள முடியும் என்று யார் நமக்கு காட்டினார்கள்? வள்ளல் பெருமான் தான் காட்டுறான். அதே போல் திருக்குறளிலே சகாக்கல்வி இருக்கின்றது என்று நமக்கு சுட்டிக்காட்டியது வள்ளல் பெருமான் தான். வேதங்களிலே சகாக்கல்வியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த 16 பேர் உரை எழுதினார்கள் வேதத்துக்கு? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியும். இது வரைக்கும் வடநாட்டிலிருந்து தென்னாடு வரைக்கும் சாயனாச்சாரியார் உட்பட விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த பெரும்புலவர் சாயனாச்சாரியார், அவர் வரைக்கும் 16 பேர் உரை எழுதினார்கள். மகான் அரவிந்தரன் எழுதினார். யாரும் சகாக்கல்வி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது யாருக்கும் தெரியாது. அவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வந்தவர் வள்ளல் பெருமான். ஆக முதல் 5 திருமுறைகளில் என்ன செய்கின்றார் வள்ளல் பெருமான் என்றால், இதுவரை மனித உடலை பற்றி, மனித அறிவை பற்றி, மனித ஆத்மாவை பற்றி, இறைவனுடைய அறிவை பற்றி, பாச அறிவு, பசு அறிவு, பதியறிவு இவற்றை பற்றி என்ன சொன்னார்களோ அவற்றிலே நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை அகற்றிவிட்டு அவற்றை வெளிப்படையாக பேசினார். வேத ரிஷிகள் மறைத்து சொன்னது, சித்தர்கள் மறைத்து சொன்னது, குறையாக சொன்னது மறைத்ததை வெளிப்படுத்துவது, குறைவாக சொன்னதை நிறைவாக்குவது, இதுதான் முதல் 5 திருமுறைகள்ல பெருமான் செய்தது. கடந்த 2000 ஆண்டுகளாக ஒரு பெரிய தொய்வு இருக்கின்றது. பின்னோக்கி சென்று விட்டோம் நாம். 2000 ஆண்டுகளாக மனித சமுதாயம் முன்னோக்கி செல்லவில்லை, பின்னாலேயே நடந்து போய் கொண்டிருந்தார்கள் 2000 வருஷமாக. ஐயா இதை எப்படி சொல்றீங்க? இன்றைய தலைப்பு தான் டாக்டர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நேற்று திருவள்ளுவரும் வள்ளலாரும் என்ற தலைப்பிலே தொடங்கினீர்கள் ஐயா. ஒரு அரை மணி நேரம் தான் உங்களால பேச முடிஞ்சது. இன்றைக்கு அந்த சொற்பொழிவை செய்து நிறைவு செய்து விட்டு போங்கள். எங்களுக்கு தெளிவு வேண்டும். வள்ளுவர் வணங்கிய தெய்வம் எது? வள்ளலார் வணங்கிய தெய்வம் எது? வள்ளலார் நமக்கு காட்டிய தெய்வம் எது? நாம் எவ்வாறு வணங்க வேண்டும்? இந்த தெளிவு நமக்கு வரவில்லை என்றால் ஒரு காட்டிலே, நடுக்காட்டிலே போய் சிக்கிக்கொண்டு திசை தெரியாமல் அங்கும் இங்கும் நாம் அலைவதை போன்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கின்றது. பல்வேறு அறிஞர்கள் வருகின்றார்கள், பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றார்கள். இதில் எது உண்மை என்று எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்த தெளிவான விஷயத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டு போங்கள் என்று நேற்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு மீண்டும் திருவள்ளுவரும் வள்ளலாரும் என்ற தலைப்பிலே பேச நான் ஒப்புக்கொண்டேன். முதல்ல இப்பொழுது சொன்னேன் இல்லையா, 2000 வருஷமாக தமிழர்களும் உலக மக்களும் பின்னால நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, முன்னால போகல. இது எவ்வாறு சொல்ல முடியும்? சான்று காட்டணும் இல்லைங்களா? 10-50 சொல்லிட்டு போக கூடாது. இதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. திருக்குறள் நீங்க பார்த்திருப்பீங்க, திருவள்ளுவர் இயற்றிய இந்த நூல். இதிலே கடவுள் வாழ்த்திலே 10 பாடல்கள் உண்டு, 10 குறட்பாக்கள் உண்டு. இந்த 10 குறட்பாக்கள்ல எங்காவது ஒரு இடத்திலேயாவது கடவுளுக்கு பெயர் சொல்றாரா? அந்த கடவுள் சிவம், அந்த கடவுள் கணபதி, அந்த கடவுள் முருகப்பெருமான், அந்த கடவுள் திருமால், அந்த கடவுள் இந்திரன், ஏதாவது முதல்ல கடவுள் வாழ்த்து என்று திருவள்ளுவர் எழுதிய 10 குறட்பாக்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தின் பெயர், நமக்கு தெரிந்த தெய்வத்தின் பெயர், தெரியாத தெய்வத்தின் பெயர் வருகின்றதா? இல்லைங்களே. ஒரு தெய்வம் இருக்கு. எத்தனை சுங்கப்பட்டாணி இருக்குங்க உலகத்துல? ஒண்ணுதானே இருக்கு. இது எங்க இருக்கு? மலேசியாவில் இருக்கு. எத்தனை மலேசியா இருக்கு? ஒண்ணுதானே இருக்கு இல்லையா? இந்த மலேசியை தாங்கிய உலகம் எத்தனை இருக்குது? ஒண்ணுதானே இருக்கு. ஒரு உலகம் தாங்களையா இருக்கு? பூமி ஒண்ணுதானே இருக்கு, அதானே சுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த உலகத்தை உற்பத்தி செய்த கடவுள் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒருவர் தானே இருக்க முடியும். அந்த ஒருவர் தான் கடவுள் வாழ்த்திலே இவர் திருவள்ளுவர் நாயனார் சொல்லுகின்றார். அவருக்கு வைக்கின்ற பெயர் என்ன? கடவுள். கடவுள் என்றால் என்ன பொருள்? உள் என்றால் உயிர் என்று பொருள். உள்ளம் என்பதனுடைய சுருக்கம் உள். உள்ளுனா உயிர் அர்த்தம், உள்ளாரே இருப்பது என்று அர்த்தம். அதை கடந்து வார், உன்னுடைய உயிரை கடந்து அப்பால் நீயே பார். போய் நாஸ்திகர்கள் மாதிரி எனக்கு நீ கடவுளை காட்டு என்று மற்றவர்களை கேட்க வேணாம். நாமே உணர்வு பூர்வமாக உள்ளே சென்று நம்முடைய உயிரை கடந்து அப்பால் பார்த்தால் அந்த உயிரை இயக்கி கொண்டு வருபவர் யார் என்று நமக்கு தெரியும். அவர் தான் கடவுள். முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு பெயரை சொல்றார் முதற்குரல்ல, ஆதி பகவான் சொல்றார். இதை என்ன சொல்லிட்டாங்க? புராண ஒரு கதையா, கட்டுக்கதையாக மாற்றி ஆதி என்பது கடவுளினுடைய பெயர். ஆதி பகவான், அதுவும் ஆதியை என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பெண்ணாகவும் பகவனை வந்து ஒரு ஆணாகவும் இன்னென்ன வருது இல்லைங்களா? இப்படி எல்லாம் கதைகள் கட்டி விட்டார்கள். அப்படி அல்ல. அதற்கு ஆதி என்றால் முதலில் தோன்றியது என்று பொருள். பகவான் என்றால் பிரிந்து வந்தது என்று பொருள். ஆக படைப்புக்கு முன்பும் ஒரு தெய்வம் உண்டு, ஆனால் அந்த தெய்வத்தை பற்றி வள்ளுவர் பேசவில்லை. இந்த படைப்புக்கு வந்த தெய்வத்தை பற்றி மட்டும் பேசுகின்றார். பகவுதல் என்றால் பழந்தமிழிலே பிரிந்து வருதல் என்று பொருள். ஆக படைப்புக்கு முன்பு ஏதோ ஒரு பொருள் இருந்தது, அந்த பொருளை பற்றி பேசாமல் படைப்புக்கு வந்த பிறகு அதை ஆதி பகவன் என்று, முதலில் பிரிந்து வந்தவர் என்று தலைப்பிலே அவர் சொல்லுகின்றார். பிறகு கீழே வாளறிவன் என்று சொல்லுகின்றார். வரிசையாக எண்குணத்தான் என்று சொல்லுகின்றார். 10 பாடல்களிலே இறைவனை பற்றி சொல்லுகின்றார். ஆனால் இதிலே எந்த சமயம் எந்த மதம் இருக்கு? இதுல சைவம் இருக்கா? சைவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? எங்க சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் அதுல வருது. நாங்களும் இறைவனுக்கு 8 குணங்களை சொல்றோம், வள்ளுவ நாயனாரும் 8 பேரை சொல்றார். நாயனார்ன்றதே இவங்க சொல்றது தானே, அவர் எங்கேயுமே தன்னுடைய கையெழுத்து வள்ளுவ நாயனார்லாம் சொல்லல. ஆக சைவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இவரை நாயனாராக்கி திருக்குறள் எங்களுடைய வேதம் என்று வழக்காடுகின்றார்கள். வைணவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? பின்னால் வந்த 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் எழுதியது, அது 2வது வேதம். முதல் வேதம் எது? இந்த திருக்குறள் என்று அவர்கள் தங்களுக்கு இது சொந்தம் என்று உரிமை பாராட்டுகின்றார்கள். பௌத்தர்கள் என்ன செய்கின்றார்கள்? மலர்மிசை ஏகினான் என்கின்ற ஒரு பாடலை வைத்துக் கொண்டு எங்க புத்த பகவான் பிறந்த பொழுது எழுந்து நடந்தார். சாதாரணமா நம்ம தாய்மார்கள் குழந்தை பெத்தா எந்திரிச்சு அந்த குழந்தை நடக்காது. ஆனா அவர்களுடைய புத்தர் ஒன்றுக்கு பெத்தாக பெருமைப்படுத்தி சொல்வது எல்லா புராணங்களினுடைய மரபு. அதனால அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? பிறந்த உடனே எங்களுடைய புத்த பகவான் எழுந்து நடந்தார், மற்ற மனித குழந்தைகள் செய்ய முடியாது. அவ்வாறு நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு அடி வைக்கின்ற பொழுதும் அதற்கு கீழே ஒரு தாமரை மலர் தோன்றியது, அது அற்புதம் அதிசயம். ஆகவே மலர்மிசை ஏகினான் என்பது எங்க புத்தருக்குத்தான் பொருந்தும். ஆகவே இந்த நூல் யாருக்கு சொந்தம்? பௌத்தர்களாகிய எங்களுக்கு சொந்தம். இது அவங்க. இதற்கு அடுத்தது சமணர்கள். சமணர்கள் என்ன செய்வாங்க என்றால் ஈ எறும்புக்கும் துன்பம் செய்யக்கூடாது. அதனால கையில ஒரு மயிலிறகால் செய்த ஒரு விளக்குமாறு, பெருக்குமாறு ஒன்று வச்சிருப்பாங்க, அதை கூட்டிக்கிட்டே போவாங்க. ஏதாவது சிறு எறும்புகள் சிறு பூச்சிகள் நம்முடைய காலில் பட்டு அது இறந்து விட்டால் என்ன செய்வது? அந்த அளவுக்கு கொல்லாமையை அவர்கள் வற்புறுத்தி பேசுபவர்கள். ஆகவே இவர் கொல்லாமையை பற்றியே பேசுகின்றார். கொல்லாமை ஒன்றே முழுமையான அறம், முதல் அறம் என்று வள்ளுவர் பேசுகின்றார். ஆகவே இவர் எங்க சமண சமயத்தவர். அப்புறம் வெளிநாட்டிலிருந்து ஜியு போப் வந்தார். ஜியு போப் வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசுநாதர் இறந்து போயிட்டாரு, அதாவது சிலுவையில அறையப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் எங்க ஆண்டவரனுடைய பிள்ளை அவர். அவருக்கு 12 சீடர்கள். அந்த 12 சீடர்கள்ல ஒரு சீடர் தான் தாமஸ். அந்த தாமஸ் என்கின்ற குரு இயேசுநாதனுடைய சீடர் இங்கே ஜெருசலேம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் தேசத்தில் இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து பரங்கிமலை என்று இப்பொழுது நாம் சொல்லுகின்றோமே, செயின்ட் தாமஸ் மவுண்ட், அந்த பரங்கிமலையிலே வந்து குடியிருந்தார். எதற்காக வந்தார்? இயேசுநாதரின் போதனைகளை தமிழ்நாட்டில் வந்து சொன்னார். அதை கேட்டுவிட்டு திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். பாருங்க என்னென்ன பாட்டெல்லாம் எங்க இயேசுநாதர் சொன்னதுக்கு பொருத்தமா இருக்கு. அன்பை பற்றி பேசுகின்றார், அருளை பற்றி பேசுகின்றார், கருணையை பற்றி பேசுகின்றார். இதெல்லாம் எங்க இயேசுநாதர் சொன்னது. ஒரு கட்ட ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு சொன்னது. ஆகவே திருவள்ளுவர் யாரு? கிறிஸ்தவர். அவர் ஒரு புது குண்டு, அணுகுண்டு, அவர் போட்டு போனார். இப்படி ஒவ்வொருவரும் திருவள்ளுவரை என் கட்சி என் கட்சின்னு ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மதமும் தங்களுடைய கட்சியில் வள்ளுவரை இழுத்துக் கொள்வதற்கு வசதியா இவர் எழுதி வச்சிட்டார். ஏன்னா வெளிப்படையாக பல இடங்களில் பேசல, அது சூத்திரம் 1.75 அடியில 7 சீர்கள்ல கொஞ்சம் மறைச்சி சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கும் பொருந்தி வர்ற மாதிரி சொல்றாங்க, அதான் அவருடைய சாமர்த்தியம். அப்ப எல்லாருக்கும் நல்லவர் ஆயிட்டாரு. யாரு? வள்ளுவர். வள்ளுவர் எல்லா மதத்துக்காரங்களும் அவரே எங்க கட்சிக்கு வாங்க எங்க கட்சிக்கு வாங்கன்னு இழுத்து கொஞ்சிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பூடகமா மறைச்சி எழுதிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. எந்த தெய்வத்தையும் எந்த சமயத்தையும் அவர் சாராதவர். சமயம் மதம் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சிக்காம பொதுவான ஒரு கடவுள் உண்டு, அந்த கடவுளுக்கு இத்தனை குணங்கள் உண்டுன்னு 10 பாடல்கள்ல சொல்லிட்டு, நீங்களும் அந்த குணங்களை கற்றுக்கொண்டால் நீங்களும் அந்த இறை நிலையை அடையலாம் அப்படின்னு குறிப்பா 1330 குறள்ல விளக்கமா சொல்லிட்டார். ஐயா, 1330 குறளை படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இதன்படி வாழ்க்கையை நடத்தினால் நாம் தெய்வ நிலையை அடைய முடியுமா? ஆம். ஆம், நான் போற இடத்துல எல்லாம் சொல்றது இதுதான். 1330 குறளை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொன்றும் மனப்பாடம் பண்ணா வாழ்க்கையில் தோல்வியே வராது, கண்டிப்பா வராது. ஏனென்றால் வாழ்க்கையிலே என்னென்ன கேள்விகள் என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கமான முடிந்த முடிவான செய்திகளை நமக்கு கொடுக்க வந்த தெய்வ புலவர் யாருங்க? திருவள்ளுவர். அதனால நம்ம முதல்ல படிக்க வேண்டிய பாடம் எது? பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க மெட்ரிகுலேஷன் படிங்க, கல்லூரியில புஸ்தகங்களை படிங்க, இயற்பியல் படிங்க, ரசாயனம் படிங்க, வானசாஸ்திரம் படிங்க, கணக்கு படிங்க, எல்லாம் படிங்க. முதல்ல எதை படிக்கணும்? திருக்குறள். யார் ஒருவர் திருக்குறளை முழுவதும் மனப்பாடம் செய்து தனக்கு ஏற்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் சந்தேகங்களுக்கெல்லாம் வள்ளுவரிடம் விடையை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமான பதில் கிடைக்கும், வாழ்க்கையில் தோல்வியை அடைய மாட்டார்கள். ஒருத்தர் வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடாது, நோய் வரக்கூடாது, பொருளாதாரத்திலே சரிவு ஏற்படக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? திருக்குறளை மனப்பாடம் செய்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இரண்டு புத்தகங்கள். முதல் புத்தகம் திருக்குறள். எல்லா குழந்தைங்களுக்கும் மனப்பாடம் பண்ண சொல்லணும். எங்க ஊர்ல நாங்க என்ன செய்யறோம்னா, எந்த குழந்தையாவது இந்த 1330 திருக்குறளை மனப்பாடம் செஞ்சு ஒப்புவித்தால், அப்படியே ஒப்பிச்சா 1330 ரூபாய உடனே கொடுத்துரும். இப்படி ஒரு திட்டம் அங்க செயல்படுத்தப்பட்டு வருகின்றது, பல ஊர்களில் நடக்குது. இதற்கு அடுத்தது இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேம்பட்ட ஒரு நூல் உண்டு. இது எவ்வளவு சின்னதோ, எவ்வளவு இருக்கு பாருங்க, 133 பக்கம் கையடக்கமா ஜேபில் வச்சுக்கலாம், பாக்கெட்ல வச்சுக்கலாம். இதே மாதிரி இதுல 3/2 பாகம் ஒரு சின்ன நூல் இருக்கு. அகவல் இருக்கா? அற்பெருஞ்சோதி அகவல் இருந்தாக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் இரண்டாவதாக என்ன செய்ய சொல்லணும், மனப்பாடம் பண்ண சொல்ற இன்னொரு புத்தகம் இருக்குது, அருட்பெருஞ்சோதி அகவல். அதை வள்ளலார் இயற்றினார். இந்த புத்தகத்துல 1330 குரட்பாக்கள், 2660 வரிகள் இருக்கு. ஆனால் அருட்பெருஞ்சோதி அகவல் எத்தனை வரி இருக்குங்க? 1596 இல்லையா? 1600 வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரத்தை சேர்த்து முதல்லையும் பின்னாலே அருட்பெருஞ்சோதி 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 அந்த ரெண்டு வரி, பின்னால ரெண்டு வரி, 1600 வச்சுக்கோங்களேன், நமக்கு நினைவுல இருக்கணும்ன்றதுக்காக. இதுதான் சின்ன புத்தகம். திருக்குறளை விட 3/2 பாகம் சிறியது. திருக்குறளை மனப்பாடம் செய்தால் இந்த வாழ்க்கையிலே உலகியல்ல என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு வள்ளுவர்கிட்ட. ஆனால் ஞானம் என்று வருகின்ற பொழுது அவரும் பல செய்திகளை சொல்லுகின்றார், ஆனால் சூத்திர வடிவில் சொன்னதுனால நமக்கு விளக்கமாக புரியவில்லை. அவற்றை எல்லாம் விளக்கிவிட்டு அதற்கு மேற்பட வள்ளுவர் மறைத்து சொன்னது எல்லாம் வெளிப்படையாக நமக்கு புரிகின்ற மொழியில் பேசியவர் யார்? வள்ளலார். ஆக அருட்பெருஞ்சோதி அகவலை யார் ஒருவர் மனப்பாடம் செய்து இதில் இருக்கின்ற தகவல்களை தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மெய்ஞான நூல்களினுடைய வேதங்களினுடைய சாராம்சத்தை எல்லாம் தெரிந்து கொள்கின்றார். அத்துடன் என்ன செய்கின்றார்? விஞ்ஞான உண்மைகள் பூராவும் இதில் இருக்கு. ஒரு புராண கதை கூட இந்த புஸ்தத்தில் இல்லை. அருப்பாலும் மற்ற இடங்கள்ல வரும், ஆனால் அகவல் விஞ்ஞான உலகத்துக்கான விஞ்ஞான யுகத்துக்கான விஞ்ஞான மொழியில் எழுதப்பட்ட விஞ்ஞான வேதம். இது மாதிரி ஒரு வேதம் உலகத்தில் இல்லை. நம்முடைய அதிர்ஷ்டம், வள்ளலாரனுடைய துரதிர்ஷ்டம், கோச்சிக்கூடாது பெரியவங்க தான், தமிழ்ல இது இருக்கு. நம்முடைய அதிர்ஷ்டம், ஆனா நமக்கு அதனுடைய அதிர்ஷ்டம் புரியறது இல்லை இல்லையா? இப்ப எளிமையா கிடைக்குது, சரி இருக்கட்டும், ஏதோ படிக்க சொல்றாங்க, படிக்கிறோம், அவ்வளவுதான். இதனுடைய வேலை நமக்கு தெரியுமா? 10,000 கோடி வெள்ளி நீங்க கொடுத்தீங்கன்னாலும் இதுல இருக்கிற செய்தி யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இப்ப என்ன வேலை போயிட்டு இருக்கு தெரியுங்களா? நேற்று மாலை சொல்லி கொடுத்த அந்த வாசியோகத்துக்கு இப்ப விலை எவ்வளவு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம்னா எத்தனை வெள்ளி ஆகுதுமா? 2 லட்சம் ரூபாய்க்கு 15 வகுத்தா சரி எவ்வளவு ஆகட்டும், ஒரு வித்தையை நீங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 2 லட்சம் கொடுக்கணும். வள்ளல் பெருமான் இதுல சொல்லாத வித்தையே இல்லை. யோகமா, தவமா, தியானமா, ஞானமா, ஞானத்தை கடந்து சுத்த சன்மார்க்கமா, மரணமிலா பெருவாழ்வா, பதிவாழ்வா, என்ன வேணும்? பாசஞானம் வேணுமா, பசுஞானம் வேணுமா, பதிஞானம் வேணுமா? சைவ சித்தாந்தத்தை கடந்து சொல்லுகின்றார். பசுகரணங்கள் பதிகரணங்கள் ஆகும். சைவ சித்தாந்தம் சொல்லுவது எப்படி அதை செய்யறது? பயிற்சிகள் அங்கே சொல்லித்தரப்படுவதில்லை, இங்கே சொல்லித்தரப்படுகின்றன. வெளிப்படையாக பேசியவர் வள்ளல் பெருமான். அதனால நம்முடைய குழந்தைங்க என்ன செய்யணும்? திருக்குறளை மனப்பாடம் செய்யுங்கள். திருக்குறளை மனப்பாடம் செய்த பிறகு அருட்பெருஞ்சோதி அகவலை மனப்பாடம் செய்யுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த இரண்டையும் யார் ஒருவர் மனப்பாடம் செய்து விடுகின்றார்களோ அந்த மனதிலே கெட்ட எண்ணங்களோ கெட்ட சக்திகளோ நுழைய முடியாது. துன்பமே ஏற்படாது, தோல்வியே ஏற்படாது. ஏற்பட்டா நம்ம சரியா படிக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆக முதலில் படிக்க வேண்டிய இந்த இரண்டு நூல்கள். இந்த இரண்டு நூல்களுக்கும் இடையிலே எவ்வளவு காலம் இருக்கு? 2000 வருஷ காலம் இருக்கு. இந்த 2000 வருஷ காலத்திலே உலகத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? பல்வேறு மொழிகள், அந்த மொழிகளை சார்ந்த மக்கள், அவர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்களின் மீது திணிக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் நாம் 2000 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்து என்ன செய்தோம்? எல்லாம் எந்தெந்த புலவன் என்னென்ன மனசுக்கு தோணுச்சோ எல்லா கற்பனைகளையும் போட்டு 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள், இன்னும் அவங்கவுங்களுக்கு தோணுது ஸ்தல புராணம். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஸ்தல புராணம், ஒரு கதை. எவ்வளவு தூரம் அம்புலி மாமா கதை மாயாஜாலத்தை புகுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் புகுத்தி இந்த புலவனுங்க விட்ட புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு, இவ்வளவும் போச்சு. விஞ்ஞானத்துக்கு பொருத்தம் இல்லாத நிலை. வள்ளுவர் என்ன பண்ணார்? வள்ளுவர்னுடைய கடவுள் வாழ்த்திலே அவர் தூய்மையா சமயம் கடந்த, மதம் கடந்த ஆன்மீகத்தை, ஒரே கடவுளை அன்பின் மூலம், அருளின் மூலம் நாம் அடைய முடியும் என்று வள்ளுவர் எழுதி வச்சார். பின்னால் என்ன ஆச்சு? எல்லா விதமான மாயாஜாலங்களும் புகுந்து 2000 வருஷ காலமா தமிழ் மக்களும் உலக மக்களும் பின்னோக்கியே நடந்து கொண்டிருந்தார்கள். இதை சரி செய்யணும் என்பதற்காக இறைவன் என்ன பண்ணுகின்றான்? வள்ளலார் அமிச்சு வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் போய் விளக்கி சொல்லுங்கள். வள்ளுவர் எந்த இடத்திலே முடித்தாரோ அந்த இடத்தில் நீங்கள் தொடக்கம் செய்து மேற்கொண்டு என்னை பற்றிய விவரங்களை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று வள்ளல் பெருமானுக்கு 2 வேலையை கொடுக்கிறார். முதல்ல இந்த திருமுறைகளே வள்ளலார் என்ன செய்கின்றார்? அதுவரை வந்த ஞானிகள் என்னெல்லாம் சொன்னாங்க, சைவ சமயத்திலோ அல்லது வைணவ சமயத்திலோ அல்லது மற்ற சமயங்களிலோ என்ன இறைவனை பற்றிய செய்தியை சொன்னார்கள், மனித ஆத்மாவை பற்றி என்ன சொன்னார்கள், மனித தேகத்தை பற்றி என்ன சொன்னார்கள், சித்தர்கள் என்ன சொன்னார்கள், எல்லாவற்றையும் அதில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி சாரத்தை மட்டும் கொடுக்கிறாங்க முதல்ல இந்த திருமுறைகள். 6ஆம் திருமுறைகளை இன்று வரை இறைவனுடைய உண்மையான நிலை என்று யாரும் சொல்லவில்லை, எல்லாம் மறைத்து சொன்னார்கள். அதை வெளிப்படையாக பேசுகின்றார் 6ஆம் திருமுறையில. ஆக முதல்ல நாம எந்த வரிசையில படிக்கணும்? முதல் 6ஆம் திருமுறையை படித்து விட்டு பிறகு முதல்ல இந்த திருமுறைகளை படிக்கணும். வள்ளல் பெருமானுடைய ஒரு எழுத்து கூட நம்ம விடக்கூடாது. ஆனா எந்த முறையில படிக்கணும்? 6ஆம் திருமுறையை முதலில் படித்து விட்டு, உரைநடையை படித்து விட்டு, அதற்கு பிறகு முதல் 5 திருமுறைகளுக்கு போக வேண்டும். இல்லை என்றால் முதல் 5 திருமுறைகளை படித்துவிட்டு அங்கேயே நின்று விடுவீர்கள். எந்த ஒரு சொல்லையும், எந்த ஒரு செயலையும் ஒரு காரணம் இல்லாமல் வள்ளல் பெருமானை போன்ற இறைவனால் வருவிக்க உற்ற இறை தூதர்கள் சொல்ல மாட்டார்கள். நம்மை போல் சாதாரண மனிதர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வேறுபாடு? நம்ம சொல்றது சொல் ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். ஆனால் ஞானிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க, என்ன செய்யறாங்களோ அதுதான் சொல்லுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி வந்த நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷமான 2 பேரறிஞர்கள், பெரிய மெய்ஞானிகள் யாருங்க? வள்ளுவரும் வள்ளலாரும் தான். அப்ப இந்த இரண்டு பேரும் சமயம் மதம் கடந்த இறைவனை நமக்கு காட்ட வந்தார்கள். அவர் ஆதி பகவன் என்று சொல்லி 10 பாடல்களிலே இறைவனுடைய 8 குணங்களை சொன்னார்கள். அதிலே வாளறிவன் என்கின்ற குறிப்பிலே அருட்பெருஞ்சோதியை காட்டுகின்றார். அறிவன் என்றால் அறிவு உள்ளவன், வாள் என்றால் ஒளி என்று பொருள். ஆக ஒளியாலான அறிவை கொண்டவன் அதுதான் வள்ளல் பெருமான் சொல்வார், அருளறிவு என்று சொல்வார், அருட்பெரும் ஜோதி என்பார். அந்த அருளே ஒரு ஜோதியாக இருக்கின்றது, அது பெரிய ஜோதியாக இருக்கின்றது. பெரிய ஜோதி என்ன என்ன? இறைவனுக்கு மட்டுமே பெருமை என்கின்ற சொல் உண்டு, நமக்கு மனிதர்களுக்கு சிறுமை என்ற சொல்லுதான் உண்டு. ஏன்? நம்முடைய ஆத்மா உயிர் எவ்வளவு இருக்குதுங்க? ஆன்மா சிற்றணு வடிவினன். நம்ம குருவ மத்தியில நம்ம உயிர் எவ்வளவு பெருசு இருக்குதுங்க? சிற்றணு வடிவினன். அங்க என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, ஆன்ம ஒழுக்கத்துல யானை முதல் எறும்பு வரை தோன்றிய சரீரங்களில் உள்ள ஆன்மாவே திருச்சபை. திருச்சபை என்ன என்னங்க? சிதம்பரம், சிச்சபை, சிற்றம்பலம் அப்படின்னு அர்த்தம். அதன் உள்வொளியே, உள்ளே இருக்கின்ற ஒளியே பதி. பதினா இறைவன் என்றால் என்ன பொருள்? யானை பெரிய உடம்பு இருக்கு, அதுக்கு எத்தனை பெரிய ஆன்மா இருக்குது? இவ்வளவு பெருசு இருக்குதுங்களா? இல்ல, எறும்பு சின்னதா இருக்குது உடம்பு, அதனுடைய ஆன்மா எவ்வளவு பெருசு இருக்கு? அதே அளவுதான், ரெண்டுக்கும் அணு வடிவுதான். யானை உருவம் உடம்பு பெருசா இருக்கலாம், எறும்பு உருவத்தால வடிவத்தால சின்னதாக இருக்கலாம், ஆனால் இரண்டுக்கும் ஆன்மா எந்த அளவுல இருக்கு? சிற்றணு வடிவுதான். இறைவனுடைய ஆன்மா எவ்வளவு பெருசு இருக்கு? இந்த பிரபஞ்சத்தை விட பெருசா இருக்கு. இறைவனுடைய ஆன்மா இல்லாத இடமே கிடையாது. அதனால பெரியவன் யார்? ஆன்மாவால் பெரியவன் இறைவன் ஒருவனே. அப்போ பெரியவன் சொல்லும் பொழுது, பெருமை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனையே சார். சிறுமை, சிறியது என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்களை சாரும், மற்ற உயிரினங்களை சாரும். இந்த சிறிய ஆன்மா பெரிய ஆன்மாவாக, பிரபஞ்சத்தை விட பெரிய ஆன்மாவாக விரியணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதனால இதுக்கு முன்னால வந்த வேதாந்தம், சித்தாந்தம், மற்ற எல்லா மார்க்கத்தாரும் என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் ரொம்ப ஆகிற வேலை இல்ல, அணு அளவு இருக்கின்ற ஆன்மா பிரபஞ்சத்தை விட பெருசாகணும்னா இதெல்லாம் நடக்கிற வேலையா? இதெல்லாம் முடியாதுப்பா. அதனால நீ என்ன செய்ய, அந்த இறைவனை உணர்ந்து கொண்டு அந்த இறைவனுடைய திருவடிகளை போய் ஒடுங்கிக்கோ. இவ்வளவுதான் சாத்தியம், இதுக்கு மேல சாத்தியம் இல்லை என்று கையை விரித்து விட்டார்கள். வள்ளல் பெருமான் ஒருவர் தான் சொல்லுகின்றார், இது ரொம்ப எளிமையான வேலை. ஜீவகாருண்யம் செய்து அருள் நிலைக்கு வந்து விட்டால் உங்களுக்கு உங்களுடைய இயல்பே அந்த பதிநிலை தான். ஏன் சுருங்கி போச்சு? ஆணவம் என்கின்ற ஒரே ஒரு செயல்பாடு தான் உண்டு. ஆணவம் என்கின்ற சொல் என்ன அர்த்தம்? அணு அவம், ரெண்டும் சேர்ந்தா ஆணவம். அணு அளவு ஏன் நம்ம உயிர் சுருங்கி போச்சு? அவம் என்கின்ற மரணம் இதற்கு ஏன் வந்தது என்றால், நீங்களே சுருக்கி கொண்டீர்கள். ஒரு அப்பா மகனுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ண சொன்னார். இந்த மகன் என்ன செய்யறான்னா, இவ்வளவு பெரிய நிலம் இருக்குது, 10 ஏக்கர், இதை யார் எப்ப உழுவுறது, எப்ப விதைக்கிறது, நம்ம ஒண்டியாளா இருக்கிறோம், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லி, 10 ஏக்கர்ல சும்மா ஒரு 1/4 ஏக்கர் மட்டும் ஒரு மாட்டை வச்சு உழுது அங்க மட்டும் பயிர் பண்ணிட்டு இருந்தான். அங்க இருந்து சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாராம், உறவினர். என்ன, உங்க அப்பா உனக்கு 10 ஏக்கர் கொடுத்ததா சொல்றாங்க, நீ என்னவோ இது ஒரு கிரவுண்ட் கூட இல்ல, இத வந்து நீ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னா, அது பெருசா இருக்கு, இது யாருங்க அவ்வளவு பெரிய நிலத்தை உழுது பண்ண பண்றதெல்லாம் அன்னையம் பண்றது கஷ்டமா இருக்கு, இந்த சின்ன நிலமே போறோம், நமக்கு சோத்துக்கு இவ்வளவுதானே வேணும் அப்படின்னாராம். நாளடைவுல என்னாச்சு, இவருடைய மகன் இவருடைய மகன் இப்படி எல்லாம் வந்து எங்க நிலமே இவ்வளவுதான் சொல்லி வேலி போட்டுக்கிட்டானா. பத்திரத்துல எவ்வளவு இருக்குதுங்க? 10 ஏக்கர் இருக்கு. இவன் எவ்வளவு வேலி போட்டுக்கிறான்? 1/4 ஏக்கர் கூட இல்ல. இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா அம்மா அப்பா தாத்தா பாட்டி முப்பாட்டி எல்லாம் நமக்கு சொல்லி, நீ ஆன்மா சிற்றணு வடிவினன் இப்படியே சொல்லி, இதுவே உனக்கு போறோம், இந்த உடம்புக்குள்ளார மட்டும்தான் நீ இருக்கிற என்று நமக்கு சின்ன வேலி போட்டு 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 என்னாச்சுங்க, அந்த பிரம்மாண்டமான பிரம்மமாக இருந்தனா சுருங்கி போய் இந்த மாதிரி ஆயிடும். நாங்கிறது இந்த உடம்பு, நாங்கிறது இந்த நாக்கு, இதுக்குண்டான ருசிக்கு ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்டோமா தூங்கணுமா போனோமா தீர்ந்து வச்சு. இப்படியா உண்மை இல்லையே? கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன கல்ல வச்சுக்கோங்க. ஒரு இந்த குழந்தைய கோலி குண்டு விளையாடுது, அந்த கோலி குண்டு விளையாடுவியா? அந்த கோலி குண்டை எடுத்துக்கிட்டு வந்து கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிறோம். கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிட்டா என்ன தெரியுங்கய்யா? இந்த கோலி குண்டு மட்டும்தான் தெரியும். எது மறைஞ்சு போயிடும்? இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கு இல்லீங்களா, 10,000 கோடி அண்டங்கள், ஒவ்வொரு அண்டத்திலையும் 10,000 கோடி கிரகங்கள், இது எல்லாமே மறைஞ்சிரும் இந்த சின்ன கோழி குண்டு. ஐயா உன் உலகம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லணும், இதை கோழி குண்டு தான் கையிலேயே வச்சிருக்கேன், இவ்வளவுதான் என்னுடைய உலகம் நான், அந்த கோழி குண்டு கொஞ்சம் நீக்குப்பா அப்படின்னா, இந்த கோழி குண்டு கொஞ்சம் நீக்கின உடனே என்ன ஆச்சுங்க, ஆஹா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதா, இவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல் நீள அகலம் இருக்குதா, இன்னும் ஏரோபிளான்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசு இருக்குது, ராக்கெட்ல போய் பார்த்தா அதை விட பெருசா இருக்கும். அப்ப நாம செய்யற தவறு என்ன, கண்ணுக்கு முன்னால இந்த சின்ன கோழி குண்டை வச்சு கண்ணை மறைச்சிடுறோம், இதுதான் நம்ம சொத்துன்னு தவறாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், இத முதல்ல நீக்குங்க. இந்த கோழி குண்டுக்கு என்ன சொல்றது, யான் எனது என்னும் செருக்கு, ஐ அண்ட் மைண்ட் கான்சியஸ்னஸ், இந்த திமிர் எனக்கு மட்டும்தான், என் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அப்படின்ற இந்த உணர்வை மட்டும் நீக்கிட்டு பெருமானங்க என்ன எழுதி வச்சிருக்காரு, எதிலும் பொது நோக்கம் வேண்டும், அந்த பொது நோக்கத்துக்கு வந்தாலே உலகம் பிரம்மாண்டமாக இருக்கின்றது என்கின்ற இடத்துக்கு வந்து விடுவோம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கப்படவில்லை. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் முதல்ல அதை செய்யணும் இல்லையா. நீங்க நான் இந்த குழந்தைக்கு பிறந்த நாள் வருதுங்கய்யா, ஒரு 4 மிட்டாயை கொடுத்து நீ போய் சாப்பிடு இன்னைக்கு சந்தோஷமா இரு என்று அனுப்பினா, அது முதல்ல என்ன செய்யும் தெரியுங்களா, இயல்புலேயே அது சாப்பிடாது. அந்த மிட்டாயை பார்த்த உடனே ஞாபகம் வரும், நம்ம நண்பன் அங்க இருக்கிறான் பள்ளிக்கூடத்துல, அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான், அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிதான் நினைக்குது. உடனே அம்மா என்ன பண்ற, ஹெய் என்ன நினைக்கிற எனக்கு தெரியும், அவனுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு நான் இங்க கொடுத்தேன், நீ சாப்பிடுங்க, போட்டு அடிக்கிறோம், அது பயந்துகிட்டு அந்த காகிதத்தை அவிழ்த்துட்டு அந்த மிட்டாய் எங்க சாப்பிடும். இந்த பழக்கம் யாருக்கு எடுக்கிறா, அந்த குழந்தை இயல்புலேயே கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த குழந்தை என்ன செய்யுதுங்க, இயல்புலேயே ஜீவகாருண்ய சிந்தனையோட இருக்குது இல்லீங்களா. நாம என்ன பண்றோம், அதை கேட்கிறோம். ரெண்டாவது, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோடு பள்ளிக்கூடத்துல சண்டை போடுது, மறுநாள் ரெண்டு பேரும் பேசாம இருப்பாங்க, டூ விடுவாங்க, மறுநாள் என்ன பண்ணு இந்த குழந்தை, ஏண்டி என்கிட்ட பேசல நீ, அதுக்கு ஒரு சண்டை, ஏன் பேசாம இருக்கிறது தப்புன்னு அதுக்கு தெரியுது, போய் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க, அம்மா கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, நேத்து அவ அடிச்சா இல்ல, உனக்கு காயமாச்சு இல்ல, ரத்தம் வந்துச்சு இல்ல, நீ ஏண்டி அவளோட போய் சேர்ற, இது வன்மம். குழந்தைங்களை யாரு எடுக்கிறா, பெரியவங்க இல்லீங்களா. நம்முடைய தீய எண்ணங்களை தீய மனப்பழக்கங்களை எல்லாம் நாம் அந்த குழந்தை மேல திணிச்சு அதனுடைய வாழ்க்கையும் கிடைக்கும். சுயநலத்துக்கு குழந்தைகளை ஆட்படுத்துவதே பெரியவர்களுடைய மதியீனம் தான், மதி இல்ல அது மதியீனம். ஆகவே இயல்பாகவே குழந்தைகள் பொது நலத்திலேயே இருக்கின்றன, பொது நோக்கத்திலேயே இருக்கின்றன. கல்வி என்ற பெயரால் ஆசிரியர்களும் பெரியவர்களும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுடைய மனசை கெடுக்கிறோம். வெள்ளையா இருக்கிற அந்த ஸ்லேட்ல நாம என்ன பண்றோம், தார சாலைய தார பூசி கருப்பா இருட்டாக்கி அதுக்கப்புறம் தயார் பண்றோம். இன்றைக்கு கூட வர்ற வழியில ஒரு அம்மையார் சொன்னாங்க, இந்த பசங்க காலையில போறோம், 5 மணிக்கு வர்றான், 5 மணிக்கு வந்த உடனே டியூஷனுக்குன்னு சொல்லி ஓடுறான், இந்த சுமை நம்மளால பார்க்க முடியலீங்க, சித்திரவதையா இருக்கு. பெரியவர்கள் பின்னால வாழ்க்கை போட்டிக்காக என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் இப்ப 3 வயசு குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சிடுறாங்க, வாழ்க்கையே நரகமா போச்சு. நாங்க எல்லாம் சிறு வயதுல ரொம்ப எளிமையா இயல்பா இருப்போம், 5 மணிக்கு வந்தா பைய தூக்கி கிடாசிட்டு நேரா கிரவுண்டுக்கு ஓடுவோம், ஆடுவோம் பாடுவோம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியே இல்லையா. அந்த குழந்தைக்கு குழந்தை பருவமே இல்லை. குழந்தைக்கு குழந்தை பருவம் இருக்குங்களா, அது விளையாடுதா நீங்க பாக்குறீங்களா, அது எப்பவும் அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு, ஐயோ நாளைக்கு பாடம் படிக்கணும், படிக்கலன்னாக்க டீச்சர் அடிப்பாங்க. எவ்வளவு பாடம் அது படிக்கிறது, 24 மணி நேரமா படிக்கிறது. இதெல்லாம் கொடுமை, காலத்தினுடைய கொடுமை. பெரியவர்களாகிய நாம் அந்த குழந்தையை கெடுக்கிறோம். அதே மாதிரிதான் ஆன்மீக உலகிலும் பெரியவர்களாகிய நாம் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அந்த குழந்தைய மனசுல திணிச்சு அதை கெடுத்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் சுத்தம் பண்ண வந்தவங்க தான் வள்ளுவரும் வள்ளலாரும். ஆக அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வத்துக்கு என்ன பெயர் வைத்து அழைப்பது என்கின்ற பிரச்சனை வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு கதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஏழையா ஒரு அப்பா இருந்தார். ஏழையா இருக்கின்ற காலத்துல ஒரு மகன் பிறந்தான். இந்த மாதிரி தம்பி வயசு ஒரு 12 வயசு ஆயிப்போச்சு அந்த பையனுக்கு. ஏழையா இருந்ததுனால கான்வென்ட் பள்ளிக்கூடத்துல அவனை சேர்க்க முடியல, ஆங்கில பள்ளிக்கூடத்துல, தமிழ் பள்ளிக்கூடத்துல அவனை சேர்த்துட்டார். அப்பான்னு தான் கூப்பிடுவான். இந்த 12 வருஷத்துல அவருக்கு கொஞ்சம் சொத்து வந்தது, ஏதோ கேஸ் நடந்தது, ஒரு நீதிமன்றத்துல வழக்கு ஒரு பக்கம் தீர்ப்பாச்சு. கொஞ்சம் பொருள் வந்தது, பொருள் வந்த உடனே ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டாரு, கார் வாங்கிக்கிட்டாரு, ஒரு காடி வாங்கிக்கிட்டாரு. உடனே இந்த ரெண்டாவதா அதுக்கு பிறகு ஒரு மகன் பிறந்தான், அவனை கொண்டு போய் கான்வென்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்தினார். ஏன் இவரும் படிக்கல, கான்வென்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கல, இவங்க பெரிய பையனையும் கான்வென்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்துல, இவர் ரெண்டாவது பையனை கொண்டு போய் அங்க சேர்த்தினார். அந்த பையன் அங்கிருந்து வந்த உடனே டேடிங்கிறான். டேடின்னு இங்கிலீஷ்ல அவன் சொன்ன உடனே இவர் முகம் அப்படியே புலகாங்கிதம் அடையுது, அப்படியே மலருது, ஆனந்தமா இருக்கு. ஆஹா, பையன் நம்ம பையன் இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னு இவருக்கு ஆனந்தமா இருக்குது. இது அந்த பெரிய மகன் பாக்குறான், நான் இவர் அப்பான்னு கூப்பிட்டா இந்த ஆள் மூஞ்ச திருப்பிக்கிறாரு. தமிழ்ல சொன்னா கேவலம் இல்லீங்களா? தமிழ்நாட்டின் நிலைமை அப்படிதான், இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அங்க வந்து தமிழ்ல சொன்னா கேவலம், தப்போ தவறோ நாலு கோண எழுத்த பேசுனா அப்படியே அப்பாவுக்கு அப்படியே உடனே சொர்க்கமே கிடைச்ச மாதிரி ஆனந்தம் அடைகிறார். இந்த பையன் பெரியவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான், ஏன் இந்த ஆளு நம்மள ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு கான்வென்ட்டுக்கு அனுப்பல? அப்ப வறுமை இருந்துச்சு, சரி அப்ப நான் தமிழ் படிச்சேன் காசு இல்லாததுனால, இன்னைக்கு அவன் இங்கிலீஷ்ல பேசுறான்னு சொல்லிட்டு இவரு அவனை கூப்பிட்டு முத்தம் கொடுக்கறாரு. நம்மள பார்த்தா திருப்பிக்கிறாரு. அவனுக்கு கோபம் வந்து அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, கட்டி பிடிச்சி சண்டை போடுறான். டேய், வீட்டுக்குள்ளார வந்தா உன் இங்கிலீஷ் எல்லாம் அங்கேயே பள்ளிக்கூடத்துல வச்சுட்டு வந்துரு, வீட்டுக்கு வந்து டேடி மம்மி நீ சொன்னா உதைப்பண்டாங்களா? இவன் பெரியவன், நான் அங்க உட்காந்துருக்கேன், அவரை பாக்கறதுக்கு போயிருக்கிறேன், ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறதே எங்களுக்கு வேலை. அவன் பெரியவன் சொல்றான், இவன் இங்கிலீஷ்ல டேடின்னு சொல்றதுனாலதானே எங்கப்பா என்ன பேர் இருக்கிறாரு, என் பேர்ல அவரு பாசத்தை காட்ட மாட்டேங்கிறாரு, இந்த மொழி நமக்கு வேணாமே. அந்த பையனுக்கு இப்பவே வெறுப்பு வருது. நான் சொன்னேன், அப்பா அப்பான்னாலும் அவர்தான்பா, டேடினாலும் அவர்தான்பா, அதெல்லாம் தெரியாது, டேடின்னு சொல்லிட்டு இங்க வரப்படாது, அப்பான்னுதான் அவனும் சொல்லணும், இல்லன்னா நான் அவனை அடிப்பேங்கிறான். இவன் என்ன சொல்றான், எனக்கு தமிழ் எல்லாம் தெரியாது, அப்பா எல்லாம் தெரியாது, எங்க பள்ளிக்கூடத்துல எனக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க, டேடின்னு தான் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சதுதானே நான் சொல்ல முடியும், என்ன டேடின்னு தான் கூப்பிடுவேன். ரெண்டு பேரும் இந்த சண்டை ஓயில அரை மணி நேரம் பார்த்தேன், இது நம்மளால தீக்க முடியாதுப்பா, நான் வரேன் இன்னொரு நாளைக்கு வர்றேன் சொல்லிட்டு வந்துட்டேன். இருக்கிறது ஒரு அப்பா இல்லீங்களா, அவருக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் என்ன சொல்லி கூப்பிட சொல்றான், அப்பான்னு தான் கூப்பிடணும் இல்லன்னா அடிப்பேங்கிறான். இன்னொருத்த என்ன சொல்றான், டேடின்னு தான் கூப்பிடுவேன், இதுதான் ஒஸ்திங்கிறான். ஆனா உண்மை என்னங்க, ரெண்டு பேரும் யார கூப்பிடுறாங்க, ரெண்டு அப்பாவா இருக்காங்க, அது இன்னும் விவகாரமா போகும் இல்லையா. ஒரு அப்பா தானே இருக்கிறாரு இல்லீங்களா, இல்ல ரெண்டு அப்பாவா, ஒரு அப்பா தானே. எந்த மொழியில சொன்னா, எந்த வார்த்தையில, எந்த உச்சரிப்போடு, எந்த ஒளியில சொன்னா என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறது, இதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க, அந்த குழந்தைங்களை என்னன்னு சொல்றது, பைத்தியம் பிடிச்சு போச்சா இல்லையா. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பனாகிய இறைவன் ஒருவன் தான். அந்த ஒருவனை எந்த பெயர் வச்சு கூப்பிடுறது, சிவன் கூப்பிடுறதா, விஷ்ணுன்னு கூப்பிடுறதா, இல்ல வேற ஏதாவது கடவுள்னு கூப்பிடுறதா, எப்படி கூப்பிடுறது, இதுலதாங்களே சண்டையே வருது. சமய சண்டைகள் எங்கே வருது, ஒரு கடவுள் உண்மைன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, சைவனை கேட்டீங்கன்னா ஆமாங்க ஒரு கடவுள் தான் இருக்கிறார், ஆனா அந்த கடவுள் எங்க சிவன், இவரு அவர் வைஷ்ணவர் நாமம் போடுறவரு, அவர் ஒருவர் ஆமாங்க இருக்கிறது ஒரு கடவுள் தான், ஆனா அவர் பேரு விஷ்ணு நாராயணன் தான் அவரு. இப்படியே ஒவ்வொரு சமயவாதி என்ன சொல்றாங்க, ஒரு கடவுள் தான் ஆனா அந்த கடவுள் யாரு, ஏன் சாமி, அந்த பேரை தான் சொல்லணும், வேற பேர் சொன்னா ஆவாது. இந்த சமய சண்டைகளில் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா, நாடு பிடிக்கிறதுக்காக மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்ட போர்ல எத்தனை பேர் இறந்தாங்களோ அதை விட அதிகமான பேர் இந்த எந்த பேரை வச்சு கடவுளை கூப்பிடுறது அப்படின்ற யுத்தத்துல சமய சண்டையில இறந்து போனவர்கள் கோடானு கோடி பேர். அதனாலதான் சாமி என்ன சொல்றாங்க, இருக்கிறது ஒரு கடவுள் தான்பா, எந்த பேரை வச்சு கூப்பிட்டா என்னப்பா, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, உங்க சமயாச்சாரியார்கள் கடவுளை காட்டுகிறேன் என்று சமயங்களை மதங்களை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த சமய சண்டையிலே உயிர்களை கொள்ளுகின்றீர்கள். ஒன்னா ரெண்டா, கோடிக்கணக்கான உயிர்களை கொண்டாச்சு. இன்னும் இப்ப என்னாச்சு தெரியுங்களா, இதனால் வரையும் கத்தியில வெட்டிக்கிட்டு இருந்தான், துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப எல்லாத்தையும் விட என்ன பெரிய யுத்தம் என்ன வந்துருச்சுங்க, அணுகுண்டு வந்துருச்சு. ஒரு அணுகுண்டு போட்டா எத்தனை பேர் சாவாம், கோடிக்கணக்கில் சாவப்படுறான். நடக்கத்தான் போகுது, சமயத்தின் பெயரால் தெய்வங்களின் பெயரால் அணுகுண்ட போட்டு எல்லாம் சாவ போறோம், நம்மளையும் சாவடிக்க போறோம், இது நடக்கத்தான் போகுது. அதனால பெருமான் என்ன சொல்லுகின்ற, இது பிச்சு பிள்ளை விளையாட்டு, பேய் பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு, பிள்ளை விளையாட்டு சரி, அப்பா எந்த பேர்ல கூப்பிடுறது, பிள்ளைங்க விளையாட்டு, பிச்சு பிள்ளை விளையாட்டுன்னா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே பிச்சுன்னா என்னங்கய்யா, பைத்தியம், பைத்தியம் பிடிச்ச ரெண்டு பிள்ளைங்க, பைத்தியம் பிடிச்சதோட பேயும் பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், இதை திருத்த முடியுமா, பேய் பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு இது, இதெல்லாம் தேவையா? அறிவுள்ள மனிதர்கள் செய்கின்ற காரியமா இது? உயிரை யாராவது எடுப்பாங்களா, கொலை பண்ணுவாங்களா? இதுக்காக கிடைத்திருக்கிற மானிட தேகம் கிடைத்திருக்கிற இந்த தேகத்துல வச்சுக்கிட்டுதான் நம்ம முக்திக்கே போக முடியும். இந்த தேகம் போயிடுச்சுன்னா நீ கொடுப்பியா? ஒரு புள்ள படைக்க முடியுமா உன்னால? சொல்லுங்க, இவ்வளவு கடவுளின் பேரால அவ்வளவு வேகமா பேசுறாங்களே, யுத்தத்துக்கு அழைச்சி எல்லாம் கொல்லணும்னு சொல்றாங்களே, ஒரு சின்ன புள்ள படைக்க முடியுமா நம்மளால? நமக்கு ஏது அந்த ஆற்றல்? ஒரு உயிரை படைக்க முடியாத பொழுது அந்த உயிரை எடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம்? தேவையே இல்லை. உனக்கு அந்த ரைட்டு கிடையாது, சட்டமே கிடையாது. நீ தப்பா பண்ணிட்டு இருக்கிற. இதை சொல்ல வந்தவர் தான் வள்ளல் பெருமான். அதனால ஜீவகாருண்யம் எல்லாம் ஒரு கடவுளினுடைய குழந்தைங்க தான், எல்லாம் வந்து சகோதர சகோதரிகள் தான், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள் பிராணிகள் எல்லாமே வந்து ஒரே அப்பாவினுடைய குழந்தைங்க தான். அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். அந்த உணர்வு வரவில்லை என்றால் நீங்கள் தெய்வத்தை பார்க்க முடியாது, தெய்வத்தினுடைய வீட்டு பக்கமே போக முடியாது. தெய்வத்தினுடைய வீடு எது? இங்க பாருங்க என்ன சொல்றாரு, திருச்சபை எது? ஆன்மாவே திருச்சபை. ஆன்ம உணர்வே வரலன்னா நீங்க எங்க கோயிலுக்கு போக போறீங்க? உண்மையான கோயில் கல்லால செங்கல்லால கட்டின கோயில போய் பார்க்கலாம், கும்பிடலாமே ஒழிய, ஆன்மா என்கின்ற திருச்சபை இதுதான் உண்மையான சிச்சபை. இந்த ஆன்மாவுக்கு பக்கத்திலேயே நீங்க போக முடியாது. வேதம் பார்க்கின்றவரை உங்களுடைய உணர்வு எங்கே இருக்கின்றது? மனதில் இருக்கின்றது. விருப்பு வெறுப்பு என்பது மனதின் அடையாளம், மனதினுடைய எல்லையே கிடக்கலையே. அப்புறம் எங்க நீங்க ஜீவனுக்கு போறது? ஜீவனை கடந்து எங்க ஆன்மாவுக்கு போறது? போகவே முடியாது. அன்பு வந்தாதான் ஜீவனுக்கு போக முடியும், அருள்நிலை வந்தாதான் ஆன்மாவுக்கு போக முடியும். விருப்பு வெறுப்புலயே நீங்க இருந்தா நம்முடைய இன்பம் எல்லாம் எங்க வருதுங்க? சற்று நேரம் யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு இன்பம் எது? அன்பில் இருந்தா இன்பம் வருது இல்ல? வெறுப்பில் இருந்தே நாம் இன்பம் அடைய கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, தமிழ்நாட்டில் உண்டு, இங்க இருக்குதா என்ன எனக்கு தெரியல. கடவுள்கிட்ட ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணாராம், ரொம்ப ஒரு மாசம் பட்டினி கடந்து இவர் கண்ணீர் விட்டு கதறி, இறைவா நீ என் முன் தோன்றி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இவ்வளவு பக்தியோட இருக்கிறானே, பரவாயில்ல நல்ல ஆளு, ஏதோ கேட்பான் போல இருக்கு, நல்லதா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், ஏதோ கேட்பான் போல இருக்குன்னு சொல்லி, அப்பா உனக்கு என்ன வரம் வேண்டும் நேரம்? இவர் சொன்னாராம், எங்க பக்கத்து வீட்டுக்காரன் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான், தினம் வந்து நாலு காடியை போட்டுக்கிட்டு நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான், என்னால பார்க்க சைக்கிள, அவன் வந்து பாப்பராயிடணும், தெருவுக்கு வந்துடணும் அப்படின்னு கேட்டானா. கடவுள் பயந்து போயிட்டாராம், இதுக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து தவம் இருந்து செய்தான் அப்படின்னாராம். அப்போ சரிப்பா, நீ தவம் செய்துட்ட, பிரார்த்தனை செய்துட்ட, இதுக்கு வரம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் கொடுக்கறேன், ஆனா என்ன ஆகும்னா உன் சொத்துலயும் பாதி போயிடும், பரவாயில்லையா? என்ன தீமை செஞ்சா அதுக்கு விளைவு என்னங்க? தன்வினை தன்னை சுடும் இல்லையா? ஆகவே நீ அவனை கெட்டு போகணும்னு நீ நினைக்கிறதுனால உன்னுடைய சொத்துலையும் பாதி போயிடும், உன் வீட்டுல பாதி போயிடும், பாதி தான் இருக்கும் அப்படின்னாராம். இப்படி சொன்னாலாவது அவனுக்கு புத்தி வரும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் பாவம், கடவுள் பாவம் தானே. இவர் என்ன சொல்றாரு, ஏன் பாதி வீடு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு பூரா வீடும் போகணுங்கிறான். சரி, அவன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவ சொன்னாராம், இல்ல அவன் வந்து ஏரோபிளான் ஓட்டுறான், பைலட்டா இருக்கிறான், அதனால அவனுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும், அப்ப அவனால ஓட்ட முடியாது, வருமானம் இருக்காது, அவன் எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிருவான் அப்படின்னு இவர் சொன்னாராம். அப்ப அவனுக்கு ரெண்டு கண்ணு போனா உனக்கு ஒரு கண்ணு போயிடும், பரவாயில்லையா அப்படின்னா? எனக்கு ஒரு கண்ணு தானே போகுது, அவனுக்கு ரெண்டு கண்ணு போகட்டும், ஒட்டையே ஆகட்டும் அப்படின்னானா. அந்த கடவுள் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? இதுதான், வெறுப்பிலே இருந்து நாம் இன்பத்தை அடைகின்ற வரை உலகத்துக்கு விடிவு காலம் கிடையாது. அவன் வாழட்டும், அவன் எவ்வாறு வாழ்கின்றானோ, அவன் பைலட் ஆனான்னா விமானம் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டானா, ஏன் பிள்ளைய நானும் விமானம் ஓட்டுறதுக்கு அனுப்புறேன், ஒருத்தரை பார்த்து நாம கத்துக்கிட்டு நாம அந்த துறையில மேல வரணும் என்று அன்பின் வழியாக உங்களுக்கு இன்பம் வந்தால் அவரும் நல்லா இருப்பாரு, நீங்களும் நல்லா இருப்பீங்க, சமுதாயம் பூராவும் நல்லா இருக்கும். ஆக வெறுப்பில் இருந்து உங்களுக்கு இன்பம் கிடைத்தால் தப்பு பண்றோன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்யத்திலிருந்து அன்பில் இருந்து உங்களுக்கு இன்பம் கிடைத்தால் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெறுப்பில் இருந்து இன்பம் வருகின்றது என்பதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்? திருவள்ளுவரும் வள்ளலாரும் ஒன்னேதான் சொல்றான். ஏன் கொலை செய்ய வேண்டும்? வெறுப்பினுடைய எல்லை எதுங்க? கொலை பண்ற அளவுக்கு போறாங்க இல்லையா? அது எந்த உணர்வு எங்கே வருது? நேற்று கூட சபையில் சொன்னேன், இந்த வாசி யோகம் கத்துக்கணும்னா, ஐயா யாராவது புலால் சாப்பிடுறீங்களா, ஒரு அன்பர் சொன்னாரு நான் சாப்பிடுறேன்னாரு, அது இன்றைக்கு விட்டுறலாமா அண்ணன், அவரு கொஞ்சம் தயங்குனாரு, விட்டுறேன்னு சொல்லியிருந்தா கூட உள்ளார அனுமதிச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, முயற்சி பண்றேன். என்ன முயற்சி, விட்டுறேன்னா விட்டுற வேண்டியதானே. அப்போ அந்த சித்தர்கள் சொல் ரகசியமாக சொல்லிக் கொடுத்த அந்த வித்தையை விட அந்த புலால் மேலதான் அவருக்கு அதிகமா நாட்டம் இருக்கு இல்லையா. அதனாலதான் முயற்சி பண்றேன்னு என்ன சொல்றாருங்க, ஒரு உறுதி இல்லாம சொல்றாரு. அதனாலதான் ஐயா கொஞ்சம் வெளியில இருங்க என்று நான் சொன்னேன். ஏன் அந்த புலால் சாப்பிட்டாலே அது என்ன பண்ணுங்க, கொலைக்கு தூண்டும், மிருகமாக்கும், ராட்சசனாக்கும் அந்த புலால். அதை சாப்பிட்டவன் ஒருத்தன் கையில போய் இப்பவே கத்தி வச்சிருக்கிறான், தெருவுல போறவங்க எல்லாம் குத்துறான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ராட்சசன் கையில ஒரு AK-47 மிஷின் கன் கொண்டு போய் நீங்க கொடுத்தா என்ன ஆகுங்க, 10 பேரை கொல்றவன் 10,000 பேரை கொள்வான் இல்லீங்களா. அப்போ அவனுடைய கையிலே பெரிய ஆயுதங்களை நாம் கொடுக்க கூடாது. வாசியோகம் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன், நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம், உங்களை உடனே சித்தனாக்கும். அதனாலதான் என்ன சொல்றது, சித்தர்கள் என்ன சொல்றாங்க, வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, புலால் உண்பவனுக்கு நன்பு கூறாதே, பண்பு உரையேல் நன்பு உதவியல் பெருமான் சொல்றது. உனக்கு பசிக்குதா, உயிர் போகாத அளவு கொஞ்சம் சாப்பாடு கொடு, நோய் இருக்கா ஏதாவது மருந்து கொடுத்து அவனை குணப்படுத்து, அவனுக்கு பண்பு உரையில். இன்னும் சொல்ல போனா இந்த சத்சங்கத்திலேயே அனுமதி கூடாதுங்கிறார் பெருமான். பாருங்க எவ்வளவு கோபமே வராத வள்ளலார், அருளே வடிவமான கருணையே வடிவமான வள்ளலார் என்ன சொல்றாரு, ஒருவன் புலால் சாப்பிடுகின்றான் என்றால் சத்சங்கத்துக்கே உள்ளார விடாத அவனாங்கிறார். ஏன், அது அவன் இன்னும் மனித நிலைக்கே வரல, புறவினத்தானவன், இன்னும் ஜட பொருளாகவே இருக்கிறான், மிருகமாகவே இருக்கிறான், அகவினத்தார் அல்ல அவனுக்கு, இன்னும் ஆத்மாவை வீழ்த்தி எழல. அவனை நீ என்ன பண்ண போற, அவன் உன்னை கெடுத்துருவான் வந்தா. ஆகவே நண்புதவேல் பண்புறையேல் அப்படின்னு சாமி சொல்றாங்க. நம்மதான் என்ன பண்றோம், சரி இப்ப இல்லைன்னாலும் நாளைக்கோ, நாளைக்கு இல்லைன்னா நாளா அன்னைக்கு அடுத்த மாசமும் எப்படியோ அந்த புலால் விட்டுருப்பா. கடைசியா போகும்போது நான் ஐயாவை கேட்டேன், ஐயா அதை விட்டுறலாமா, விட்டுறங்க ஐயான்னாரு, ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டு வாங்க. ஏன் அந்த புலால் வேண்டாம்னு சொல்லுகின்றார்கள், அந்த புலால் உயிரை நீக்கி உண்பது. உயிரு கிடைத்தற்கரியது என்னங்க, உயிர் தானே, உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 1000,000,000,000 வச்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ண போறீங்க. பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு, ஒரு 10 கோடி வெள்ளி அவர்கிட்ட வீட்டுல வச்சிருக்கிறாரு, பேங்க்ல வச்சிருக்கிறாரு, 100 காடி வச்சிருக்கிறாரு, 4 பங்களா வச்சிருக்கிறாரு, 10 தொழில் வச்சிருக்கிறாரு, எல்லாம் வச்சிருக்கிறாரு, உயிர் போயிடுச்சு. இதுல ஏதாவது அவர் அனுபவிக்க முடியுமா, உயிர் இருந்தாதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், உயிர் இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது, எதுக்கும் லாயக்கம் இல்லை இல்லீங்களா. அந்த நிலைக்கு நம்ம போலாமா, அந்த உயிரை ஒருத்தர் உடம்புல இருந்து நீக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன எந்த நிலையில் இருக்கிறாரு, அந்த உயிரினுடைய மதிப்பு தன்மை தெரியவில்லை என்று பொருள் இல்லீங்களா. அதனால அவருக்கு உயிரினுடைய மரியாதை தெரியாத ஒருவர் என்ன வேணாலும் செய்வார். ஆகவே புலால் உண்பவர்களை தனியாக வை. பல பேர் சொன்னாங்க, ஒரு நவீன குருமார் ஒருத்தர் இருக்கார், ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அவருடைய மார்க்கத்தில எல்லாம் இருக்கிறாங்க. தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு அன்பர் அவரை போய் கேட்டாராம், ஐயா நீங்க ஏன் வந்து இந்த புலால் மருத்துல பத்தியே பேசறது இல்ல அப்படின்னு. அவர் இப்படியே வெளிப்படையா சொன்னார், வள்ளலாருக்கு மேல செய்தியை சொன்னவங்க யாருப்பா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாரு அவரு. அந்த இயக்கம் எப்படி இருக்குது இன்னைக்கு, எத்தனை பேருக்கு தெரியுது, இந்த முக்காடு போட்ட சாமி ஆம்பளையா பொம்பளையான்னு தமிழ்நாட்டிலேயே கேக்குறான், வளரல. ராமகிருஷ்ணருடைய இயக்கம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, உலகம் பூரா போயிருக்குது, இவரது ஏன் வளரல. அந்த புலால் உணவு அதை இவங்க மறுக்கிறாங்க, கடுமையா வன்மையா மதுக்கு மறுக்கிறாங்க. அங்க போனா இவங்க சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்கப்பா, இந்த புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வருது, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வராம ஒரு வாரம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் இவன். புதன்கிழமை வர்றதும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதும் எதுக்காக, அதுக்குதான் வருது, வேற அர்த்தமே கிடையாது அந்த 2 நாளுக்கும். ஆமா, 2 நாள் இவங்க என்ன சொன்ன, நாக்க கட்டி போட்டுருவான், நாக்கு செத்து போச்சுப்பா, நாக்கு செத்து போச்சான், அது சாப்பிட்டாதான் இவனுக்கு உயிர் வரலாம். இப்படி இருக்குது மக்கள். அதனால புலால் மறுத்தல்னு நாம பேசணும்னா நம்ம கிட்டையும் கூட்டம் வராது, அதனால அதை பத்தி நான் பேசறது இல்ல. உண்மையும் சொன்னாரு, நான் சொல்ல விரும்பல, உண்மைதான். நாங்களும் ஒரு நாள் ஐயா கிட்ட பார்த்து, பெருமானே நாங்கெல்லாம் இப்படி உயிரை விட்டு ஆவிய விட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோமே, கரடியா கத்திட்டு இருக்கிறோமே, இதுல ஏதாவது கொஞ்சம் சலுகை பண்ண கூடாதா? பெருமான் என்ன சொன்னார், நீ முதல்ல வீட்டுக்கு போ, இந்த பக்கம் வராத, இந்த பக்கம் வராத, நாலு பேர் இருந்தாலும் பரவாயில்லை. என்ன சொல்றாரு பெருமான், நமக்கு உலகம் பூரா கூட்டம் வர வேணாம், 100 கோடி பேர் எல்லாம் வர வேணாம், ஆனால் வந்த 4 பேரும் சைவத்தில் இருந்தா போறோம், உலால் உண்ணாமல் இருந்தால் போதும். ஏன் அவர் என்ன சொல்றார், ஒரு குடம் பால் இருக்குது, இந்த ஒரு குடம் பால் இருந்தா நல்லது, குடிக்கலாம். ஒரு குடம் இல்ல, சும்மா ஒரு ஒரு கோப்பை ஒரு 100 மில்லி தான் இருக்குது, ஆனா பாலா இருந்தா குடிச்சிடலாம் இல்லீங்களா? ஒரு குடம் பால் இருந்தா சந்தோஷம், எல்லாரும் குடிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் தான் இருக்குது, ஒரு 100 மில்லி தான் பால் இருக்கு, குடிக்கலாம் இல்லையா? ஆனா இந்த ஒரு குடம் பால் இருந்து அதுல ஒரு துளி விஷம் விழுந்திருக்குன்னு வச்சுங்கய்யா, என்ன செய்ய முடியும்? அந்த பாலை சாப்பிட முடியுமா? புறா பாலும் விஷமா போச்சு இல்லையா? ஆகவே எவ்வளவு யோக ஞானங்களை நீ சொல்லிக் கொடுத்தாலும் அந்த மனம் என்ன செய்யும், தீமையை நோக்கியே பாயும். எப்பொழுது புலால் என்கின்ற விஷம் அந்த பால்ல ஒரு அந்த மனசுல போய் ஒரு துளி விழுந்துச்சோ, அவன் எவ்வளவு யோகம் பண்ணாலும், எவ்வளவு தியானம் பண்ணாலும், எவ்வளவு தவம் பண்ணாலும், எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும், அவன் எவ்வளவு வலிமை வந்தாலும் ராவண மாதிரிதான் இருப்பான், அசுரர்கள் மாதிரிதான் இருப்பான். அவனுடைய நோக்கம் எங்க இருக்கும், தீமையை நோக்கியே அவர்களுடைய நோக்கம் இருக்கும். அதனால சாமி என்ன பண்ணாங்க, ஒரு குடம் பாலும் வேணாம், நமக்கு 1/2 லிட்டர் பால் இருந்தாலும் போறோம், ஆனா தூய்மையா இருந்தா போறோம், ஒரு குழந்தைக்கு கொடுப்போம் போதும். ஆகவே எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பது கணக்கல்ல, தூய்மையாக இருக்கின்றார்களா, சைவ உணவுக்கு முதலில் வந்திருக்கின்றார்களா. அதனால வள்ளுவருடைய தீயும் இதுவும் வரல, 2000 வருஷமா உலகத்தில் இருக்கிற எல்லா மறைகளும் வேதங்கள் எல்லாம் வளர்ந்து போச்சு, 2000 வருஷம் கழிச்சு இப்பதான் வள்ளுவருக்கு ஒரு சிலையே வந்திருக்கு. ஒருவேளை 2000 வருஷம் கழிச்சுதான் வள்ளலார் உலகம் பூரா தெரியுமோ என்னவோ எனக்கு தெரியாது. நாங்க கச்சை கட்டிக்கிட்டு நிக்கிறோம், இந்த 2020க்குள்ளார உலகம் பூரா வள்ளலாரை கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகமூர்த்தி டாக்டரும் பிரேமா அம்மாவும் நானும் இப்ப நாங்கெல்லாம் ஏதோ கச்சை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டி மடம் கட்டுவாங்க தெரியுங்களா? ஒண்ணுமே இருக்காதீங்க, ஆண்டி எப்படி மடம் கட்டுவார், இப்படி மனசுலயே கட்டிடுவாரு. தன்னுடைய குருநாதனுக்கும் தன்னுடைய தெய்வத்துக்கும் பெரிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மாதிரி ஒரு பெரிய கோயில் கட்டிடணும். அந்த மாதிரி நாங்க ஒரு மடம் கட்டிட்டு இருக்கிறோம் 3 ஆண்டிக்கு சேர்ந்து இல்லையா? எப்படியாவது வள்ளலாரனுடைய செய்தியை உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் சென்று சேர்த்து விட வேண்டும், சேர்ப்பித்து விட வேண்டும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான தடைக்கல்ல எங்க வருதுங்க, இந்த புலால்லதான் வருது, புலால்ல வருது. ஆனால் உலகம் பூராவும் இன்றைக்கு ஒரு காற்று அடிக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பினாங்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன், சகோதரி திருமதி விநாயகமூர்த்தி அவங்க அங்க பினாங்கில் இருக்கிற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே ஒரு சீனர்கள் எல்லாம் சைவ உணவுக்கு வர்றாங்க என்று அவங்க சொன்னாங்க. சீனர்கள் கூட பெரும்பாலான மக்கள் இப்போ சைவ உணவு அப்படின்னு சொல்லி அந்த கடைகளை திறக்கிறாங்களாம், அந்த சைவ உணவை விரும்பி போயிட்டு இருக்காங்களாம். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஐயா எல்லாரும் எப்ப வருவாங்க சைவத்துக்கு, நம்ம சொன்னா நம்ம மக்களே வரமாட்டேன்றாங்களே, சீனர்கள் எல்லாம் கூட இப்பெல்லாம் வர்றாங்க என்று அவர்கள் வருத்தப்பட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னால உலகம் பூரா நரமாம்சம் சாப்பிட்டு இருந்தாங்க. நரமாம்சம் என்னங்க, நரர்கள் என்றால் மனிதர்கள், மனிதர்கள் மனிதர்களுடைய உடலை வெட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், கேனிபாலிசம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எதிரி தேசத்து ராஜா மேல படையெடுத்துக்கிட்டு போனா, ஒருத்தர் ஜெயிச்சிடறார் இன்னொருத்தர் தோத்துறார், ஜெயிச்சவர் என்ன செய்வார் தெரியுங்களா, தோத்தவர் உடம்ப அப்படியே வெட்டி சாப்பிடுவார். இதான் நரமாம்சம் சாப்பிடுறது, கனிபாலிசம் சொல்லி பழைய கதைகள் எல்லாம் வரும். இன்றைக்கும் எங்கேயோ உலகத்தினுடைய ஏதோ காடுகளுக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தர் அந்த பகைமையை இந்த மாதிரி தீர்த்துக்கிறாங்களாம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இந்த கதையெல்லாம் உண்டு, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா அந்த நகத்தை எடுத்து இல்ல அந்த பல்லை எடுத்து கோத்து மாலையா போட்டுக்கு வரோம். நான் எத்தனை பேரை கொன்னு இருக்கேன், எத்தனை பேரை சாப்பிட்டிருக்கேன், அதை வச்சு இவர் பெரிய மாவீரர்னு அடையாளம் இல்ல அந்த காலத்துல. இன்னைக்கு நடக்குங்களா? இந்த 20,000 வருஷங்கள்ல என்ன ஆச்சு, சட்டமே போட்டிருக்கிறாங்க இல்லையா, எந்த தேசத்திலையும் நரபலி கொடுத்தால் மரண தண்டனை உண்டு, குறைஞ்சது ஆயுள் தண்டனையாவது உண்டு. இந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்திருக்கு இல்லைங்களா? அப்ப நரபலியிலிருந்து, நரமாமிசம் உண்பதிலிருந்து விலங்குகளின் மாமிசத்தை உண்பதற்கு ஒரு கட்டம் வந்திருக்கு. இனி அடுத்த கட்டம் என்ன வரும்? நரமாமிசத்தை சாப்பிடாதவர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாமிசமும் விட்டுடலாம் என்கின்ற ஒரு சட்டம் எல்லா தேசங்களிலும் வரும். அது கூடிய சீக்கிரம் வரும். 100 வருஷத்துல வருதா, 200 வருஷத்துல வருதா, 50 வருஷத்துல வருதா தெரியாது. ஆனால் அதை நோக்கி மனித சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. நாகரிகம் அடையுதல்னா என்ன அர்த்தங்க? நாகரிகம் அடையுதல்னா என்ன? நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் தாவணி போடுறத விட்டுட்டு, சேலை கட்டுறத விட்டுட்டு, சல்வார் கமிஷ் போட்டிருக்க, இதுவா நாகரிகம்? இல்ல, கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல, இது வசதியா இருக்குது காடியில போறதுக்கு. ஆக உடையில் மாற்றம் அல்ல நாகரீகம், மனதில் நுட்பமான உணர்வுகளை ஏற்றுக்கொள்வது நாகரீகம். மனதிலே இப்ப நுட்பமான உணர்வுகள் வரும், புலால் சாப்பிட்டா வருமா? வராது, ராட்சச குணம் தான் வரும். அதனால புலால முதல்ல நிறுத்த சொல்றான். அதனால என்ன வார்த்தையை வள்ளுவர் சொல்லுகின்றார்? புலால் உண்ணாதே, புலால் உண்ணாமை, ஊன் உண்ணாமை. இப்படியெல்லாம் அவர் அதிகாரத்துக்கு தலைப்பு வைக்கல. வேற என்ன தலைப்பு வைக்கிறாருங்க? திருவள்ளுவர் புலால் சாப்பிட வேண்டாம் என்கின்ற அதிகாரத்திற்கு என்ன தலைப்பு வைக்கிறாரு? புலால் மறுத்தல். நல்லா கவனிங்க, புலால் உண்ணாமைன்னு வைக்கல அவர். என்ன தலைப்பு வைக்கிறாங்க? புலால் மறுத்தல்னு வைக்கிறாங்க. ஏன் புலால் மறுத்தல்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவள்ளுவர் மறைத்து ஓர் உண்மையை சொல்வார், திருமூலர் அதை வெளிப்படுத்துவார், வள்ளல் பெருமான் அதனை ஒரு விஞ்ஞானமாக வளர்த்து நமக்கு கொடுப்பார். மீண்டும் சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுங்க, திருவள்ளுவர் ஒரு உண்மையை மறைத்து சொல்வார், திருமூலர் அதனை வெளிப்பட சொல்வார், மூன்றாவதாக வள்ளலார் வருகின்ற பொழுது அந்த உண்மையை அதனுடைய எல்லா அம்சங்களிலும் வளர்த்தெடுத்து ஒரு விஞ்ஞானமாக, ஒரு சயின்ஸாக நமக்கு கொடுப்பார். அப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம், நடைமுறைப்படுத்திக்கலாம். இப்ப இந்த இடத்துல திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது எதை மறைச்சி சொல்றாரு? புலால் உண்ணாமைன்னு சொல்லல, நல்லா கவனிங்க, புலால் மறுத்தல் என்று சொல்லுகின்றார். உண்ணுதல்னா உண்ணுகின்ற சாப்பிடுற ஒரு செயலை மட்டும் குறிக்கும், மறுத்தல்னா சாப்பிடுறது மட்டும் இல்ல, இதுல வேற ஏதோ உள்ளார விவகாரம் இருக்கு இல்லீங்களா? அது என்ன விவகாரம் என்றால், சிறுநெறியிலிருந்து பெருநெறிக்கு நாம் போக வேண்டும். சிறுநெறி என்பது ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் பிறப்பது. பெருநெறி என்பது இறைவனின் பிள்ளையாக வள்ளலாரை போல் மாறி பிறப்பது, அது பெருநெறி. ஆக இந்த சிறுநெறி என்பது இந்த மனித தேகத்தில் ஊனுடம்பில் இருந்து தோன்றுவது. இந்த ஊனுடம்பு இருக்கின்ற வரை சிறுநெறியிலே நாம் இருந்து சிறைப்பட்டு கொண்டே இருப்போம், பெருநெறிக்கு நாம் போக முடியாது. அப்போ சுத்தசன்மார்க்கத்துல நம்முடைய நோக்கம் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? இந்த அசுத்த தேகத்தை மாற்றி சுத்த தேகமாக்கி, சுத்த தேகத்தை பிரணவ தேகம் என்கின்ற ஒளியுடல் சவுண்ட் பாடியாக மாற்றி, அந்த ஒளியுடல் ஆகிய சவுண்ட் பாடியை என்ன செய்யணும்? ஞான ஒளி தேகமாக மாற்றுவது. ஊனுடம்பையே ஞான உடம்பாக மாற்றி கொடுத்தான் இறைவன், இதுதான் சுத்தசன்மார்க்கம். அப்ப இங்க எத்தனை விதம் இருக்குதுங்க? முதல் புலால் மறுத்தல் என்பது என்ன? ஆட்டுக்கறி, மீனுகறி, கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது, இது ஒரு பகுதி தான் இல்லீங்களா? ரெண்டாவது, அணுத்துணையும் சினம் காமம் அணுகாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா நாங்கெல்லாம் திருமணம் செய்துகிட்டோம், என்ன பண்றது என்றால், திருவள்ளுவர் அதற்கு என்ன வழி சொல்றார்? அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, இது பாடம் கூர்ந்து கேட்கணும், நுட்பமான விஷயம், குழந்தைங்களுக்கு எல்லாம் புரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கேட்டு வைங்க. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை சொல்லிட்டு என்ன சொல்றார்? ஐயா இல்வாழ்க்கைன்னு சொல்றீங்க, அப்பொழுது இந்த தொடர்பு ஏற்படுமே, அதை என்ன சொல்றார்? உங்களுக்கு ஒரு சந்ததி விருத்தி வேண்டும் என்கின்ற பொழுது மட்டும் அந்த செயலில் ஈடுபடுங்கள், தாம்பத்திய உறவில் ஈடுபடுங்கள். மற்ற நேரத்தில் ஆணும் பெண்ணுமாக, கணவனும் மனைவியாகவும் இருந்து விருந்தோம்பலை செய்யுங்கள், அன்னதானம் போன்ற சமுதாய சேவையில் நீங்கள் ஈடுபடுங்கள், அன்பை வளர்ப்பதற்குத்தான் திருமணம். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் என்று. இங்க இல்வாழ்வானுக்கு பிறன் யாருங்க? இல்வாழ்வானுக்கு எதிர் திசையில இருக்கிறவன் யாரு? இல்லறத்துக்கு மாறியது துறவரம். துறவி ஏன் இல்வாழ்வானை பழிக்கின்றான்? இவன் இந்திரிய ஒழுக்கத்துல ஜெயிக்க முடியாது, இவன் புலன்களுக்கு இவன் அடிமையானவன், ஆகவே இல்வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று அந்த துறவி நம்மை வழிக்கின்றான். அவன் வழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். என்றால் என்ன பொருள், எப்பொழுது நமக்கு சந்ததி விருத்தி வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டும் புலனின்பங்களுக்கு ஆட்பட்டு மற்ற நேரங்களில் அதை ஒத்திவை தள்ளிவை. இந்த பாட்டுக்கு தான் அர்த்தம். வள்ளுவர் என்ன சொல்றாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டுவார் வள்ளல் பெருமான். இவர் என்ன செய்கிறார், திருமணம் வேண்டாம் என்றார். 27 வயது வரை அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க என்ன செய்யறாங்க, இப்படியே இவனை சாமியாரா போயிடுவான் போல இருக்கு, யாராவது நாம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஒரு சிவனடியார் யாராவது வந்து சொன்னா இந்த மகன் கேட்பான் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடியார் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. சாமி நீங்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. சிவனடியாராக வருகின்றார் இறைவன். வந்த உடனே அப்பா ராமலிங்கம் திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறார். சரி, சிவனடியார் சொன்னா சிவன் சொன்ன மாதிரி இவர் ஏத்துக்கிறார். திருமணத்திற்கு அக்கா அவனுடைய மகளாகிய தனம்மாளை இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். சரி, இவருக்கு சந்ததி விருத்தியை பற்றி அக்கறை இல்லை. ஏனென்றால் இவருடைய சந்ததி விருத்தி எத்தனை பேரு, இங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்க ஒரு 100 டிக்கெட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சபையிலும் 50, 100 டிக்கெட் இருக்கு. அப்ப இவருடைய சந்ததியில் எத்தனை பேர் ஆக போறாங்க, மலேசியாவில் மட்டும் ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா, சன்மார்க்கிகள் ஒரு 20,000 பேர் குறையாம இருப்பாங்களாமா. சரி, இவர் தமிழ்நாட்டில் ஒரு 10-20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் உலகத்து மக்கள் எல்லாம் இவருடைய சந்ததிகளாக பிள்ளைகளாக ஆக போகின்றார்கள். அது இவருக்கு தெரியும், அதுக்காக தான் இவர் வந்தார். அதனால இவர் என்ன சொல்றார், தொட்டனன் அன்றி கலப்பிலேன். இப்ப இந்த பாட்டு ரெண்டு பாட்டையும் போட்டு பாருங்க. அரணேனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்ற பாட்டையும், வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தொட்டனன் நன்றி கலப்பிலேன் அப்படின்னு சொல்றதையும் நினைச்சு பாருங்க. திருவள்ளுவர் இலக்கணத்தை சொல்வார், வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கையில் அதனை இலக்கியம் ஆக்கி காட்டுவார். இந்த இடத்துல ஒரு சிக்கல். என்ன சிக்கல், எல்லாமே சிக்கல் தானே நமக்கு வாழ்க்கையில இல்லீங்களா, தெளிவே வராது இல்லீங்களா. பாரிஸ் மகாநாட்டுக்கு 2005 சென்மார்க மாநாட்டுக்கு பெருமான் என்ன அனுப்பிச்சார், நான் அங்க போனேன். சென்னையை சேர்ந்த ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ஒரு டீச்சர். அவங்க இந்த பெண்ணியம், பெண்ணியம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்னைக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியலையே. ஆணுக்கு சமமானவர்கள் பெண்கள், நாங்கள் அடிமைகள் அல்ல அப்படின்னு பெரிய போர்க்கொடி உலகம் பூரா பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போர்க்கொடி ஏந்திட்டு இருக்காங்க. இதை ஃபெமினிசம் பெண்ணியம்னா சொல்லுவாங்க. அந்த அம்மா தென்னாட்டில் தமிழ்நாட்டில் அவங்க பெண்ணியத்தில் பெரிய தலைவி. அவங்க என்ன பண்ணாங்க, பாரிஸ் மகாநாட்டில் நான் பெண்ணியத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெண்ணினத்துக்கு துரோகம் பண்ணிட்டார். இவர் ஏன் திருமணம் செய்யணும், அந்த பெண் பாவம் இவரை விடுமான்னு போற இடங்கள்லாம் என்ன கேட்கறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல. வள்ளலாருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய குறைபாடு. ஆயின்னு காய்ச்சி மூச்சுன்னு அரை மணி நேரம் கத்துனாங்க. அதில் பேசாம இருந்தீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் நான் சொல்லட்டும் ஐயா அப்படின்னா, போங்க போய் சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது, இந்த கதை சொல்றேன் அப்படின்னு. ஐயா கதையெல்லாம் வேணாம், விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா. விளக்கம் தான்மா, இந்த கதையை நீ கேட்டா புரியும் அப்படின்னு. என்ன அது, எங்க மாமா என்னுடைய துணைவியாருடைய அப்பா, மாமனாரும் அவர் தான், தாய் மாமனும் அவர் தான். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்க அப்பாவை பார்த்து ஏதோ தொழில் முறைய பேசுறதுக்காக வந்தாங்க. வந்தப்போ என்னுடைய கடைசி தங்க, இது மாதிரி ஒரு 3-4 வயசு குழந்தை ஓடி வந்தா, மாமா வந்துட்டார் நமக்கு காசு கொடுப்பாரு, நம்ம போய் ஐஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு காலை கட்டிக்கிட்டு, மாமா எனக்கு காசு கொடுப்பாரு, தெருவில் ஐஸ்காரன் போறான், குச்சி ஐஸ் விற்கிறான், நீ 4 கொடு அப்படின்னு. அவர் இந்த ஜேபில் பாத்துருக்கிறாரு, பாக்கெட்ல 4 காசு இல்ல, 10 ரூபா நோட் இருக்கு, அதை எடுத்து இந்த கண்ணை வச்சுக்கோ, போய் ஐஸ் வாங்கிக்க அப்படின்னா. இந்த குழந்தை என்ன பண்ணுது, எனக்கு இது வேணாம், 10 ரூபா கொடுக்கறாரு, கேட்கறது எவ்வளவு 4, அவர் எவ்வளவு கொடுக்கறாருங்க, 10 ரூபா கொடுக்கறாரு. 10 ரூபா கொடுத்தா இது எனக்கு வேணாம், எனக்கு 4 கொடுங்குது. இல்லம்மா இதுக்கு 40 ஐஸ் கொடுப்பா, நீ கொண்டு போய் கொடு, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு காசு. நான் சொல்றேன், 1 ரூபாய்க்கு 4 வருமா, இதுல 10 ரூபா இருக்குது, 40 ஐஸ் கொடுப்பான், நீ பொழுதன்னைக்கும் சாப்பிடலாம், ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு போ, இதெல்லாம் நான் சொல்றேன். அதுக்கு புரியல, அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். அது என்ன தெரியுங்களா, இந்த 4 காசு ஒண்ணு இருக்கும் சின்னதா, அந்த காசை கொண்டு போய் கொடுத்தா அவன் ஐஸ் கொடுப்பான், அந்த ஐஸை வாங்கி அதை சாப்பிடலாம், அவ்வளவுதான், அதுக்கு தெரியும். இதுக்கு மேல அதுக்கு சிந்திக்க தெரியாது. எனக்கு காசு கொடுன்னு ஒவ்வொன்று ஒப்பாரி அழு, நான் 10 ரூபாயா கொடுக்குறம்மா போ, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் புரியல. அப்புறம் உள்ள இருந்த எங்க அம்மா வந்தாங்க, 2 மொத்து வச்சு, இந்த 4 கொண்டு போ அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. இப்ப இதுல யாருக்கு என்ன புரியல, அந்த குழந்தைக்கு இந்த நாலனா காசு 40 காசு இருக்குது இந்த 10 ரூபாயில, அந்த குழந்தைக்கு புரியுதுங்களா? புரியல இல்லீங்களா? அப்போ தொட்டனன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்களும் நானும் ஒரு ஆண்மகனாக இருந்து ஒரு பெண்மகளை தொடுவதற்கும், இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு ஞானசித்தர் ஞானசித்த நிலைக்கு மேலே சென்று இறைச்சித்த நிலையை அடைந்த ஒருவர் தொடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கதை, நரேந்திரன் நரேந்திரன் ஒரு பையன் கல்லூரியில படிக்கிறான், ஒரு 20 வயசு பையன். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, உலகத்தில் இருக்கிற நாஸ்திக புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டான், கடவுள் இருக்குதுன்னு சொல்றாங்களே இது நிஜமா, தெரிஞ்சுக்கணும். பார்க்கிற ஞானி எல்லாம் கேட்கறான், ஐயா கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார். நீ பாத்துருக்கியாயா? எனக்கு காட்டுவியாயா? அதுப்பா அது வந்து எப்படின்னா, நீ எப்ப தடுமாறியோ அப்பவே கிடையாது. சரி, இப்படியே எல்லாரையும் எல்லா ஞானிகளையும் கழட்டி விட்டுகிட்டே வந்தான். ஒரு நாள் ராமகிருஷ்ணர்கிட்ட போனான், காளி கோயில உட்கார்ந்துட்டு இருந்தான் கல்கத்தாவில ராமகிருஷ்ணர். ஐயா நீங்க கடவுளை பார்த்தது உண்டா? ஆம் பார்த்திருக்கிறேன், உனக்கும் காட்டுகிறேன் உட்கார்னாரு. என்னடா இந்த கிழவன் புதுசா ஒண்ணு சொல்றாரு, காட்டுறாராமே எப்படி காட்டுவாரு அப்படின்னு சொல்லி இவர் உட்கார்ந்தார். நரேந்திரன் என்கின்ற விவேகானந்தர், பின்னால விவேகானந்தர் பட்டம். அப்ப நரேந்திரர் உடனே அவர் என்ன செய்கின்றார், ரெண்டு காலை எடுத்து நெஞ்சில வச்சார். கடவுளை காட்டுறேன்னு சொன்னீங்க, காலால எட்டி உதைக்கிறீங்களே, சும்மா இருப்பா. ரெண்டு காலை எடுத்து நெஞ்சு மேல வச்சார். அவருக்கு நினைத்த உடனே சமாதி வருகின்ற அளவுக்கு ஆற்றல் உண்டு, தெய்வத்தை நேரில் பார்த்தவர். ரெண்டு காலை எடுத்து இவருடைய நெஞ்சு மேல வச்ச உடனே என்ன பண்றீங்க என்னாரு, உணர்வு அப்படியே போயிடுச்சு. உணர்வு போன உடனே அந்த உணர்வு மனம் கடந்து ஜீவன் கடந்து ஆன்மா கடந்து இறை நிலைக்கு போய் சமாதி நிலைக்கு அப்படியே போயிடுச்சு. அப்படியே பேரானந்தமா இருக்கிறார். ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது நரேந்திரனுக்கு. அப்புறம் இவர் காலை எடுத்துட்டார். காலை எடுத்த உடனே அந்த உணர்வு அந்த பிரம்மானந்தத்திலிருந்து கீழே விழுந்து பொத்துன்னு விழுந்துச்சு. ஐயா ஏன் கால் எடுத்தீங்க, ரொம்ப பேரானந்தத்துல இல்ல நான் இருந்தேன், நான் அப்படியே இருந்துடுறேனே அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு, உனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த பூமியில, அதுக்கு பிறகு நான் சொல்லி தர்றேன் எப்படி இந்த யோக நிலையில சமாதி நிலையெல்லாம் போறது, இறைவனை எவ்வாறு சமாதி நிலையில அனுபவிப்பது, இதெல்லாம் நான் அப்புறம் சொல்லி தர்றேன். இப்பத்தீங்க நீ வீட்டுக்கு போயிட்டு வா, இந்த ரசகுல்லா ஒன்னு சாப்பிட்டுட்டு போன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒரு ஞானி கையால் தீண்டினால் என்ன ஏற்படுங்க? ஐயா பல்லாயிரம் யுகங்களில் பல்லாயிரம் பிறவிகளில நாம செய்த பாவங்கள் எல்லாம் வினைகளாக வந்து எதுவாக நிற்குது, திரைகளாக நிற்கின்றது. இறைவனை நாம் பார்க்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் ஒரு ஞானி நினைச்சா என்ன பண்றார், தொட்ட உடனே ஒரு வினாடியில் என்ன செய்யறார், அவ்வளவு வினைகளையும் அவ்வளவு பாவ மூட்டைகளையும் தள்ளி விட்டுட்டு நமக்கு இறைவனை காட்டுகின்ற வல்லமை பெற்றவர் ஒரு ஞானி. அது மாதிரி இறைவனால் வருவிக்க உற்றவர் வள்ளல் பெருமான். இந்த சாதாரண அற்ப இந்த உடம்பு சுகமா வந்து நீங்காது, சமாதி நிலைக்கு கொண்டு போக முடியும் என்றால் பிரம்மானந்தத்தை சிவானந்தத்தையே ஒரு தொடுதலில் ஒரு டச் கொடுத்து அவங்களுக்கு ஞானத்தையே கொடுக்க முடியும், முக்தி நிலையே கொடுக்க முடியும் என்றால் இதெல்லாம் அற்ப காரியம். இப்படி எல்லாம் நம்முடைய அளவுகோள்களை கொண்டு ஞானிகளை நாம் அழக்கூடாதுமா? இந்த குச்சி ஐஸ் வாங்கறதுக்கு 4 நாளா இல்லையே, 10 ரூபா கொடுக்கறாங்க இல்லையா? ஒரு ஞானியனுடைய பார்வை என்ன செய்யுங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றின மருட்பெருஞ்சோதி. இந்த கண்ணால பார்த்தா செத்த போனா எந்திரிக்குமா? இந்த அற்ப காமயிச்சையா நீங்க அது தெரியுதுங்களா? ஆக நம்ம நம்முடைய அளவுகோள்களை வைத்துக் கொண்டு ஞானிகளை அளக்கக்கூடாது. அப்புறம் மேடையை விட்டு இறங்கி வந்தேன், அந்த அம்மா கையை பிடிச்சிட்டாங்க, ஐயா மன்னிக்கணும் எனக்கு விவரம் தெரியல, ஏதோ தப்பா பேசிட்டேன். அதை பத்தி பரவாயில்லமா, இனி ஒரு தடவை நம்முடைய அளவுகோள்களை கொண்டு வள்ளலாரை அளக்காதீங்க. ஏன், அவருக்கு இறைவன் என்ன சொல்றான் தெரியுங்களா, இறைவன் தன் கோல் அளவு எனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க நீதி செங்கோல் அளித்தது வாரீர். இறைவனுடைய கையில் இருக்கின்ற செங்கோலை வள்ளல் பெருமானுடைய கையில கொடுத்து, அப்பா மகனே ராமலிங்கம் நீ அற்ப மனுஷன் நினைக்காத, என்ன யார் நீ, நீ என்னுடைய பிள்ளை ஆதலால் இதை உனக்கு உரைத்தனம். நீ என்னுடைய பிள்ளைன்னா என்ன அர்த்தங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய பிள்ளை, நீ அற்ப மனிதன் அல்ல, என்னுடைய 5 தொழில் ஆற்றல்களையே உனக்கு கொடுக்கின்றேன், என்னுடைய செங்கோலை கொடுக்கின்றேன், என்னுடைய மணிமுடியை கொடுக்கின்றேன், உன்னுடைய கையிலே என்னுடைய கையில் இருக்கின்ற கங்கணத்தை கட்டுகின்றேன் என்று அவரை செல்ல பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்து என்கிறார். எப்படி நாம ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இறைவனுடைய செல்லப்பிள்ளையாக மாற வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய ஆசை, பேராசை. இப்ப நமக்கு பேராசை வந்தா என்ன பண்றோம், மலேசியாவுக்கு வந்திருக்கிறோம், மலேசியாவில் ஒரு பாதியாவது வாங்கிட்டு போயிருந்தோம். இது புத்தி, இது மனுஷ புத்தி இல்லைங்களா. அவர் என்ன நினைக்கிறாரு, இறைவன்டியே கேட்கிறார், நான் உனக்கு ஐந்தொழில் ஆற்றல்களையே கொடுக்கறேன்பா, வாங்கிக்கோ, வேண்டாம். என்னப்பா வேண்டான்னு சொல்றாள் கூட ஏறாவது இருக்குதா, ஒரு நிபந்தனையோட ஏத்துக்கிறேன். என்ன, யான் பெற்ற இந்த இன்பம் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே, எனக்கு நீங்க ஒளிவேகம் கொடுக்கறீங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கறேன்னு நீங்க இப்பவே வாக்கு கொடுக்கணும், பாண்டில கையெழுத்து போட்டு எனக்கு கொடுக்கணும், அப்பதான் நான் ஒத்துக்குவேன். இறைவன் அதுக்கும் ஏத்துக்கிட்டு பாண்டில கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் இவர் சட்டாம்பள்ள வேலைக்கு வர்றாரு. அவருடைய பேராசை எப்படி இருக்குதுங்க, அவருடைய பேராசை எப்படி இருக்குதுங்க. எல்லா உயிரினங்களும் உலகத்து உயிர்கள் எல்லாம் ஒளி நேரி பெற்றிட இலகுமைந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை, போற்றினியின் பேரருள் போற்றினியின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி இல்லீங்களா. அந்த பேராசை அது ஜீவகாருண்யத்துல பேராசை, நம்ம பேராசை எனக்கு மட்டும்தான், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் ஒரு பயிலும் கிட்டே வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாம் எனக்கு தான், உலகத்தில் இருக்கிற சுகம் எல்லாம் எனக்கு தான், இது தேருமா வேறாது. ஆக இறைவன் தன்னுடைய அளவை வள்ளலாருக்கு உணர்த்துகின்றான் என்றால் இவருடைய அளவு எது, இறைவனுடைய அளவு. நம்முடைய அற்ப மனிதர்களுடைய அளவை கொண்டு வள்ளலாரை அளக்கக்கூடாது, வள்ளுவனாரை அளக்கக்கூடாது. அப்போ புலால் மறுத்தல்னா எத்தனை அர்த்தம் இருக்குங்க, முதல் அர்த்தம் கறிமீன் சாப்பிடக்கூடாது, இரண்டாவது அர்த்தம் ஆண் புலால் பெண் புலாலை விரும்பும், பெண் புலால் ஆண் புலாலை விரும்பும் இல்லையா, அது புலால் சாப்பிட்டாலே அதுதான் குணம். ஆக காமத்தை வெல்லுவது இரண்டாவது பொருள். மூன்றாவது பொருள் என்ன, இந்த அசுத்த தேகம் நீங்கி சுத்த தேகமாகி சுத்த தேகமானது பிரணவ தேகமாக மாறி, பிரணவ தேகமானது தூய்மையான ஞான ஒளி தேகமாக மாறி எங்கும் ஓங்க வேண்டும். இது ரொம்ப பெரிய விஞ்ஞானம், நமக்கு எந்த பிறவியில எப்பொழுது வாய்க்கும் என்று தெரியாது. வள்ளலாரின் கையில் ஒப்படைத்து விடுங்கள். ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் போன பிறவிகள் எல்லாம், இல்லைன்னா இந்த செய்தி எல்லாம் காதல விழாது. 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஞானிகளுக்கு எல்லாம் இந்த வித்தை தெரியாது, இந்த விஞ்ஞானம் தெரியாது. இதை வெளிப்படுத்த வந்த வள்ளல் பெருமானுக்கு பிறகு நாம் வந்ததுனால நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு எத்தனை பிறவியில புண்ணியம் பண்ணமோ, அப்பா அம்மா பண்ணதோ, தாய் நம்ம பாபம் பாட்டி பாட்டாபம் பண்ணதோ என்ன தெரியாது, அந்த புண்ணிய வசத்தினால இந்த சொல்லெல்லாம் காதல விழுது. ஓ இப்படி ஒரு வித்தை ஒரு விஞ்ஞானம் இருக்கும் போல இருக்கு, வள்ளலாரி இதை நமக்கு கருணையால சொல்லி இருக்கிறார். எல்லாரும் மறைச்சு மறைச்சு சொன்னாங்க, தன்னை விட எங்க இவன் மேல போயிடுவானோ. ஒவ்வொரு குருநாதருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இதுதாங்க பிரச்சனை. ஆனா வள்ளலார் என்ன சொல்றார், நானும் அப்படி கிடையாதுப்பா, என் மேல எவ்வளவு வேணா நீ மேல போ, எண்ணிலும் உயர்ந்தவர் எத்தனையோ கோடி, பணிவு காரணமா சொல்றாங்க அப்படி இல்ல. ஆனா என்ன சொல்றார், எண்ணிலும் உயர்ந்தோர் எத்தனையோ கோடி, நீ மேல போ, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா போ அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னுடைய தெய்வமாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகின்றார், முற்றும் காட்டு வைக்கும் தெய்வம், ஒழித்து உரைப்பவன் அல்ல, வாய்ப்பறை ஆர்க்கின்றேன். அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மறைக்க மாட்டார். இந்த நிகண்டு பாரு, இந்த அகராதி பாரு, அதை பாரு, இதை பாரு, மறைச்செல்லாம் சொல்ல மாட்டார். வாய்ப்பறை ஆர்க்கின்றேன், டமாரம் தான் அவருடைய வாய், டமாரம் அடிச்சு தமுக்கு போட்டு சொல்லுவார். வெளிப்படையாகவே கூறமேல இருந்து சொல்லுவார், குன்றின் மேல இருந்து சொல்லுவார், எப்படியோ வெளிப்படுத்திடுவார். ஏன், நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். எந்த யோகத்தை நீங்க போய் 10 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து ஒரு ரிஷிகிட்டயோ ஒரு சித்தர்கிட்டயோ என்ன வாங்க முடியும், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10 வருஷம் சேவை பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி எத்தனை பிறவிகள் நீங்க எடுத்து எவ்வளவு கத்துக்கிறது, எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வந்தவர் வள்ளல் பெருமான். அருட்பாவ படிச்சீங்கனால போறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா யோக ரகசியங்களும் ஞான ரகசியங்களும் தெய்வ ரகசியங்களும் வேத ரகசியங்களும் விஞ்ஞான ரகசியங்களும் அதுல கொட்டி கிடக்குது. ஆகவே ஒரு முறை 6 திருமுறையை படித்து விடுங்கள், அதற்கு பிறகு மற்ற 5 திருமுறைகளை படியுங்கள், உரைநடையை படியுங்கள், அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கின்ற வேற எந்த நூலை வேணா படிங்க, படிக்காம போங்க, நஷ்டம் கிடையாது. இதை படிக்கவில்லை என்றால் எல்லாம் நஷ்டம், திருக்குறளை படிக்கவில்லை என்றால் வாழ்க்கை நஷ்டம், உலகியல் வாழ்க்கையில நமக்கு வர்ற பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியாது, நஷ்டமாயிடும். ஆனால் அகவலை படிக்கலன்னா வாழ்க்கையே நஷ்டம், இந்த மனித பிறவி எடுத்தது நஷ்டமாயிடும், மனித உடம்பு எடுத்தது நஷ்டமாயிடும். இறைவன் நம்மை நம்பி இதை ஒப்படைத்திருக்கின்றான். எதுக்காக ஒப்படைச்சிருக்கிறான், அம்மா இது வந்து நெல், இந்த நெல்லை குத்தி உமிய நீக்கிட்டு அரிசிய நல்லா கழுவி அழுக்கு நீக்கி தண்ணி ஊத்தி இத அரிசி சோறா பொங்கி நல்லா ருசியா சாப்பிடுங்க. இப்ப எப்படி இருக்கு இந்த உடம்பு, நெல்லு மாதிரி இருக்கு. இந்த நெல் அப்படியே சாப்பிட முடியுமா, அதை என்ன செய்யணும், நெல்லை குத்தி உமிய நீக்கிட்டு அழுக்கெல்லாம் கழுவிட்டு அப்புறம் புகை பானையில வச்சு தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சு பொங்க வச்சு சாப்பிடணும். அவ்வளவு வேலை இருக்கு இந்த உடம்புல, இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லல. இது நெல்லுன்னு சொல்லல, இதுல பதர் இருக்குன்னு சொல்லல, ஒன்னும் சொல்லல. இவர் தான் வந்து சொல்றார், இது அழுக்கான தேகம், இதுல இருக்கின்ற நவத்வாரங்களில் ஒழுகுகின்ற அழுக்கெல்லாம் நீ நீக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இதை எதுவாக சமைக்கணும், பிரணவ தேகமா சமைச்சு ஞான ஒளி தேகமாக சமைத்துக் கொண்டால் அதுக்கு பிறகு பிறவி இல்லை, அதற்கு பிறகு இறப்பில்லை, மரணமில்லா பெருவாழ்வில் தெய்வத்தை போல் வாழலாம். இந்த ரகசியத்தெல்லாம் யார் நமக்கு சொன்னாங்க, எந்த காலத்துல எந்த ரிஷி சொன்னார், எந்த சித்தர் சொன்னார், எந்த முனிவர் சொன்னார், எந்த தேவன் சொன்னார், யாரு சொன்னார்? கருணையால் அவர் பெற்றுக்கொண்டதை நமக்கு கொடுக்கின்றார். ஐயா திருவள்ளுவர் இப்படி சொல்லலையா, சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மறைச்சு சொல்லுவாங்க. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு சொல்றாரு, சொல்லலன்னு சொல்லல, சொல்றாங்க. அது எதற்காக அப்படி சொல்றாங்க, அப்படி கோடிட்டு காட்டுவாங்க அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் 2000 வருஷம் கழிச்சு அவர் பையன் வருவாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுப்புவார் வள்ளலார, வள்ளலார் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம், அதுக்கப்புறம் வள்ளலார் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லுவார், விளக்கம் சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு இது விளங்கும். முக்கியமான வழி என்ன, இந்த உடம்பை எப்படி சமைக்கிறது, சமைக்கிறதுக்கு என்ன வேணுங்க, நெருப்பு வேணும் இல்லையா, நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியுமா? சரி, எந்த நெருப்பை கொண்டு இந்த உடம்பை சமைப்பது, சுத்த உஷ்ணத்தை கொண்டுதான் இந்த உடம்பை சமைக்க வேண்டும். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, பொறுமையா இருக்கணும், இது ஒரு விஞ்ஞானம், கத்துக்கணும். நீங்கள் கேட்டதனால்தான் உங்களை தமிழ் மொழியிலே பிறக்க வைத்திருக்கின்றார் இறைவன். இப்ப சோம்பேறித்தனப்படக்கூடாது, கேட்டு வைக்கணும், பின்னால நமக்கு பயன்படும். சமைக்கணும்னா நமக்கு என்ன வேணும், நெருப்பு வேணும் இல்லீங்களா? எந்த நெருப்பால் இந்த அசுத்த உடலை சமைத்து சுத்த உடல் ஆக்குவது, சுத்த உஷ்ணம், அன்பு, ஜீவகாருண்யம், இதுலதான் இதை சமைக்கணும். அந்த சுத்த உஷ்ணத்தை, அன்ப, ஜீவகாருண்யத்தை எவ்வாறு நாம் அடைவது, எங்க இருக்கு இந்த சுத்த உஷ்ணம், இது எந்த சிலிண்டர்ல அடைச்சி வச்சிருக்கிறாங்க, என்ன விலை கொடுத்தா, எத்தனை ரிங்கிட்ஸ் கொடுத்தாக்கா இந்த சிலிண்டரை கொடுப்பாங்க, அதுக்கு வள்ளலார் சொல்றார், எவ்வளவு பேருக்கு, ஏழைகளுக்கு கருணையுடன் நீங்கள் அன்னம் பரிமாறுகின்றீர்களோ, உணவு படைக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலிலே சுத்த உஷ்ணம் பரவும். அப்போ நமக்கு வேண்டிய சுத்த உஷ்ணத்தை அடைச்சி வச்சிருக்கிற அந்த சிலிண்டர் எங்கே இருக்கின்றது, ஏழைகளின் வயிற்றில் இருக்கின்றது இல்லீங்களா? திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்றார், அற்றார் அழிபசி தீர்த்தல் அகதூர்வன் பெற்றான் பொருள் வைப்புழி. அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒருத்தர் காலையிலிருந்து மாலையில வர நல்லா கடுமையா உழைச்சி, வெயில உழைச்சி வேலை செஞ்சு 100 ரிங்கிட் சம்பாதிக்கிறார். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க, 3000 வெள்ளி சம்பாதிக்கிறார். 3000 வெள்ளி சம்பாரிச்சு 2000 வெள்ளிய வீட்டுக்கு தேவையான பொரு அடுப்பு பருப்பு நெய் சோறு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. கையில 1000 வெள்ளி மிச்சம் இருக்குது. இந்த 1000 வெள்ளிய எங்க கொண்டு போய் வைக்கிறது, உடனே ஒரு பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட், சேமிப்பு கணக்கு தொடங்கி அதுல 1000 வெள்ளி போட்டு வச்சுட்டா எந்த திருடனாவது எடுத்துட்டு போக முடியுங்களா, எடுத்துட்டு போக முடியுமா, பத்திரமா இருக்கும் இல்லீங்களா? இந்த 1000 வெள்ளிய பேண்ட் பாக்கெட்ல சட்டை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு தெரிஞ்சா யாருக்காவது உறுத்தும் இல்லையா, என்ன பண்ணுவான், திருடிடுவான் இல்லையா? அப்ப திருடாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு பேங்க்ல கொண்டு போய் இந்த 1000 வெள்ளிய கொடுத்து, இந்தாங்க ஐயா 5 வருஷத்துக்கு டெபாசிட் வைப்பு நிதி வச்சுக்கோங்க, இந்த 1000 வெள்ளியை நீங்கள் பெற்றுக் கொண்டதற்கான ஒரு சர்டிபிகேட் எனக்கு கொடுங்க, பிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எழுதி 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கழிச்சு இவ்வளவு வட்டியோட நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் என்று அவர்கள் என்ன செய்வாங்க, பிக்ஸட் டெபாசிட் ஒண்ணு நம்ம கையில கொடுத்துருவாங்க, பத்திரமா வீட்டுல வந்து வச்சுக்கலாம். அதை திருடம் எடுத்துட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் பேர்ல இல்ல அது, அவன் போய் கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப வங்கியில பிக்ஸட் டெபாசிட்ல வைப்பு நிதியில நம்முடைய பணத்தை போட்டு வச்சுட்டா பத்திரமா இருக்குமா இல்லீங்களா, இருக்கும் இல்லையா? இது மாதிரி கீழே பேங்க் இருக்கிற மாதிரி மேல ஒரு பேங்க் கடவுள் நடத்துறாராம் வள்ளுவர் சொல்றாரு, அந்த பேங்க்ல நீங்க பிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அருட்செல்வம் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி வெள்ளி மட்டும் இல்ல, அதோட இறைவனுடைய அருளாகிய செல்வமும் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த 1000 வெள்ளி பேங்க்ல கொண்டு போய் நீங்க பிக்ஸட் டெபாசிட் போடும்போது ஒரு 100 வெள்ளிய எடுத்துக்கிட்டு போய் பிரேமா அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா ஏழைகளுக்கு இது அன்னதானம் பண்ணுங்க, இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள், என் குழந்தைக்கு பிறந்த நாள், நீங்க அன்னதானம் பண்ணும்போது சமைச்சு வச்சிருங்க, நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைங்களும் வர்றோம், எங்க கையாலேயே இதை பரிமாறுவோம், அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு வந்து எந்த ஏழைகளுடைய வயிறு பசி என்கின்ற தீயால் எரிந்து கருகி கொண்டிருக்கின்றதோ அந்த தீயில இந்த உணவை கொஞ்சம் போட்டு அந்த நெருப்பு அணைச்சிங்கன்னா மேல கடவுள் என்ன பண்ணுவார், 100 வெள்ளிக்கான ரசீது இந்தா உங்க கணக்குல வர வச்சுப்பார். டெபாசிட் வைப்பு நிதி, பிக்ஸ் டெபாசிட். இது திருவள்ளுவர் சொல்ற கணக்கு, அருட்செல்வத்தை சம்பாதிக்கின்ற கணக்கு. அற்றார் அழிபசி தீர்த்தல் என்ன சொல்றாங்க, அழிபசின்றாங்க. அழிபசின்னா என்னங்க, பசியால இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுங்கிற. உடம்பு அழிஞ்சு போனா போச்சு, எல்லாம் போச்சு, அந்த உயிர் வீணா போயிடும், செத்து போயிடும். அதனால இந்த பசி என்கின்ற நெருப்பு உடம்பு என்கின்ற வீட்டை என்ன செய்யுது, ஒவ்வொரு வினாடியும் எரித்து கொண்டிருக்கின்றது. இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல நெருப்புடிச்சு எரியுதுமா, என்ன பண்ண போறோம், உடனே ஓடி போய் 4 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி அதை அணைக்கணும். அதானே நம்ம கடமை இல்லீங்களா? அது வெறும் கீத்து கொட்டாயி அல்லது ஏதோ மரத்தால செஞ்ச வீடு எரிஞ்சு போகுது, மறுபடியும் கட்டிக்கலாம். இந்த உடம்பாகிய வீடு அந்த ஏழையினுடைய வயிற்றுல இருக்கிற நெருப்புல தகதகா நீ எரிஞ்சுகிட்டு இருக்குது, இது அணைக்கலன்னா என்ன ஆகும், உடம்பு போயிட்டா நம்மளால மறுபடியும் வேற உடம்பு கட்டி கொடுக்க முடியுமா? வீடு போனா கட்டி கொடுத்துடலாம், இந்த வீடு போனா உடம்பு போனா கட்டி கொடுக்க முடியுங்களா? முடியாது. அப்ப முதல்ல என்ன செய்யணும், வீடு எரிந்தால் கொஞ்சம் நிதானமா கூட போய் தண்ணி ஊத்தலாம், ஆனா இந்த உடம்பாகிய வீடு எரிந்தால் உடனே ஓடி போய் அங்க அந்த நெருப்பை அணைக்கணும் இல்லீங்களா? இல்லன்னா செத்து போடுவார் இல்லையா? பாத்துக்கிட்டு ஒருத்தர் செத்து போறாரு, பாத்துக்கிட்டு நம்ம சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பாவம் நமக்கு வரும் இல்லீங்களா? அப்ப என்ன செய்யணும், நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நமக்கு 4 பேர் உதவணும்னா என்ன செய்யணும், இப்பவே நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கணும் இல்லீங்களா? அது போல அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. பொருள் வைப்புழி என்ன, பிக்சட் டெபாசிட் போட்டு வைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பிக்சட் டெபாசிட் போடுறோம், இப்போ சென்ற மாதம் சென்ற 6 மாசத்துக்கு முன்னால என்ன ஆச்சு, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பேங்க் எல்லாம் திவாலா போச்சு, பிக்சட் டெபாசிட்டுகள்லாம் பணம் திருப்பி தரல. இந்த மாதிரி கடவுள் நம்மளை ஏமாத்துவாரா? மனுஷன் ஏமாத்துவான், பெரிய முதலாளி கூட வீட்டுக்கு பணத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு பேங்க் திவாலாகி போச்சுட்டான் அமெரிக்காவில். கடவுள் ஏமாத்துவாரா, கடவுளை நம்பலாமா? அப்போ நிச்சயமா நமக்கு நம்முடைய சம்பாத்தியத்துல ஒரு பகுதிய கடவுள் சொல்ற டிபாசிட்டுக்கு போட்டு வச்சுட்டா இந்த பிறவி இனி வருகின்ற பிறவிகள் எல்லாவற்றிலும் நமக்கு நிச்சயமா அது பலன் கொடுக்கும் இல்லையா? கடவுள் நினைச்சா செய்யலாம் இல்லீங்களா? அப்ப நாம என்ன செய்யணும், நாம் சம்பாதிக்கின்ற வருமானத்துல 1%, 0.5%, 0.25% அன்னதானத்துக்கு நாம் கொடுக்கணும். அவ்வாறு கொடுத்தால் என்ன ஆகும், மீண்டும் நமக்கு மனித பிறவி கிடைக்கும். அப்படி இல்ல ஏதாவது ஒரு தாவரமா, ஒரு மரமா, செடியா, கொடியா, புல்லா, பூண்டா ஏதாவது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பறவையா, பாம்பா, அணிலா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சண்டாள பிறவிகள் சொல்லப்படுங்கிற பேய், பிசாசு, இது மாதிரி ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் கிடைக்காது, அழகான உபதேசங்கள்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி நல்ல நாகரீகமான நாட்டில் பிறந்து வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்க முடியாது. அந்த நிலைமை நமக்கு வேணுமா? அதிலிருந்து தப்பிச்சு குறைஞ்சது மனித பிறவியாவது நமக்கு கிடைக்கணும். வள்ளல் பெருமான் மாதிரி இறைநிலைக்கு போறது, அருட்பெரும் ஜோதி நிலை அடையறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், குறைஞ்சது மனித பிறவியாவது கிடைக்கணும் இல்லீங்களா? அதுக்கு என்ன செய்யணும், ஜீவகாருண்யம் இருக்கும் போதே செஞ்சுக்கணும். இருக்கின்ற பொழுதே அற்றார் அழிவசி தீர்த்து அங்க இறைவனுடைய பேங்க்ல பிக்சட் டெபாசிட் போட்டுக்கணும். அந்த ஜீவகாருண்யத்தை பத்தி வள்ளல் பெருமான் ஒரு நூலே எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த வள்ளுவர் சொல்றாரு, அதற்கு விளக்கம் வள்ளலார் சொல்றாரு. என்ன அது, இந்த ஜீவகாருண்யத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னொரு பாட்டுல வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி, மாற்றுவார் ஆற்றலின் பின். இது என்ன சார் கடமுடன் இருக்குது, புரியவே மாட்டேங்குது இல்லீங்களா? சிலதெல்லாம் அப்படி எழுதுவார் திருவள்ளுவர். அதுக்காக அந்த ஆற்றல் ஆற்றல் அப்படின்னு வந்தா அதுல ஏதோ விஷயம் இருக்குது, பொடி வச்சு பேசுறாரு பெரியவர் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல கடவுளை அடைவதற்கு 2 மார்க்கங்கள் இருக்கு, ஒன்று தானம், ஒன்று தவம். நீங்க எல்லாம் சினிமாவில பாத்திருப்பீங்க, எல்லா அசுரர்களும் அரக்கர்களும் ராவணன்ல இருந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, போய் உட்காந்துக்குவான், தவம் பண்ணுவான், கடுமையான தவம் பண்ணுவான். தவம் பண்ண உடனே அங்கிருந்து ஈஸ்வரன் வருவார், அப்பா மகனே உனக்கு என்ன வேணும், உன் தவத்தை மெச்சினேன் உனக்கு என்ன வேணும், எனக்கு வரம் வேணும், 3 கோடி வாழ்நாள் வேண்டும், எனக்கு ஈஸ்வர பதவி வேணும், இந்த தந்தேன். நீ உடனே என்ன பண்ணுவான், ஆஹா இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுன்னு எல்லா தப்பும் பண்ணுவான். இதனால எல்லா புராணத்து கதைகளையும் நமக்கு காட்டி இருக்கிறாங்க இல்லீங்களா? இது தவத்தின் ஆற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் தவம் மட்டும் செய்யறவன நம்பாத. ஏன், அவனுடைய ஆற்றல்களை பெருக்கி கொண்டு வந்து என்ன பண்ணுவான், ஏகே 47 மாதிரி பெரிய பீரங்கியை கொண்டு வந்துருவான், எல்லாரும் பயந்துகிட்டு ஓடுவாங்க, மற்றவர்களை அழிப்பான். தவத்தை மட்டும் நம்பி நாம் ஏமாந்து போகக்கூடாது. ஆனால் தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தானம் என்பது என்ன, தான் சம்பாதித்த சொத்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய செலவுக்கு போக மற்றத தானம் செய்யறார்னா அங்கே அன்பு இருக்கின்றது, கருணை இருக்கின்றது, அருள் இருக்கின்றது, ஜீவகாருண்யம் இருக்கின்றது என்ற பொருள். அவங்களை பார்த்து நம்ம பயப்படணுமா, தேவையில்லையே. அவன் மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்கின்றானா நன்மை செய்கின்றானா, நன்மை செய்கின்றான் இல்லையா. ஆக தவம் செய்பவர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டும். இதுக்குன்னே ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி ஒருத்தர், அவர் பேர் என்ன, ஊன்னா சாபம் கொடுப்பார், ஆண்ணா சாபம் கொடுப்பார். அவரை கண்டு எல்லா பஞ்சபாண்டவர் கூட பயந்து போறாங்க. அவர் பேர் என்ன, புராணம் படிக்கல நல்லது, அவர் பேரு துர்வாச முனிவர். உடனே சாபம் கொடுத்துருவார், இவங்க எல்லாம் ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஏன்னா தவத்தினுடைய ஆற்றல் அவருக்கு இருக்கு. நான் எவ்வளவு பெரிய தவசி தெரியுமா, எனக்கு நீ மரியாதை கொடுத்து ஒரு நாற்காலி கூட கொடுக்கல, இந்த பிடி சாபம் நாயா போ, உடனே மனுஷன் நாயா ஆயிடுவானா. இதெல்லாம் இப்ப இந்த காலத்துல நடக்கிறது இல்ல, புராண காலத்தில் நடந்தது, இதெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம். ஆக தவம் மட்டும் செய்கின்றவர்களை நம்பாதீர்கள். ஏன், அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல்களை வளர்த்து கொண்டு பிற உயிர்களுக்கு தீமையும் செய்யலாம் இல்லீங்களா. ஆனால் தானம் செய்கின்றவர்களை நம்பலாம். ஏன், தானம் செய்கின்றவர்கள் அன்பால் பிற உயிர்களினுடைய துன்பங்களை நீக்குகின்றார்கள். ஆகவே தவத்தை விட தானமே சிறந்தது. அந்த கருத்தை தான் இந்த பாட்டில் சொல்றார் திருவள்ளுவர் நாயனார். என்ன சொல்றார், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னா தவம் செய்யறாங்க. தவம் என்பது என்ன, விரதம் இருக்கிறது. இப்போ சிவராத்திரி வருதுங்க, சிவராத்திரி வந்தவுடனே என்ன செய்யறாங்க, நான் 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், 3 நாளைக்கு தூங்க மாட்டேன், நான் தவம் இயற்றுகின்றேன். தவம் என்றால் விரதம் இருப்பது. சில பேர் சனிக்கிழமை 6 நாள் இருப்பாங்க பெருமாளுக்கு விரதம், சில பேர் 3 நாள் இருப்பாங்க, சில பேர் அமாவாசைக்கு மட்டும் தவம் இட்டுருவாங்க. தவம்னா விரதம் இருக்கிறது, பசியை அடக்கிறது, தூக்கத்தை அடக்கிறது, இதுதான் தவம். அது மாதிரி நான் தவம் இயற்றுகின்றேன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் 1 மாசத்துக்கு சாப்பிட மாட்டேன், நான் தவம் இருக்கிறேன். கஷ்டம்தான், நம்மளால ஒருவேளை பசியில இருக்க முடியுதுங்களா, முடியலையே. ஆனா அவர் 1 மாசத்துக்கு பசிய அடக்கி வச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னா பெரிய தவசி தானே. எங்க ஊர்ல ஒருத்தர் 12 வருஷம் சாப்பிடல, இன்னொருத்தர் 14 வருஷம் சாப்பிடாம இருக்கிறாங்க. பசி அவங்களுக்கு, நமக்கு பசி எடுக்கிற மாதிரி அவங்களுக்கும் பசி எடுக்கும், ஆனா பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 14 ஆண்டுகளாக ஒரு பருக்க சோறு கூட இன்னும் வாய்க்குள்ள இருப்பவங்கள 14 ஆண்டுகள் அது மாதிரி இருக்கிறாங்க. சென்னையில ஒருத்தர் இருக்கார், நீங்க வாங்க நான் காட்டுறேன். ஆக ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், யார் மாபெரும் வீரன் என்றால் பசியை யார் பொறுத்துக் கொள்ளுகின்றானோ அந்த தவசியே மாவீரன். இதுதான் முதல் அர்த்தம், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். சரி, ஆனால் இந்த தவசிகளினுடைய ஆற்றல் கூட இரண்டாம் பட்சம்தான். முதல் பட்சம் மேன்மையானது, இன்னொரு வேலை இருக்குது. அது என்ன, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசியை எப்படி மாற்றுறதுங்க, சோறு போட்டா பசி போயிடுது இல்லையா, அவ்வளவுதான். இல்லறத்தான் ஒருவன் சன்னியாசியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா சாமி உட்காருங்க சாப்பிட்டு போங்க, சாப்பாடு போட்டா பசி போயிடுது இல்லீங்களா இல்லையா. அவர் காட்டுல உட்காந்துக்கிட்டு நான் பசியை ஜெயிப்பேன் பசியை ஜெயிப்பேன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறார். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, தாக்கு பிடிக்க முடியல, ஐயோ பசிக்குதுரா போய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம் சொல்லி ஊருக்குள்ளார வர்றார். ஊருக்குள்ளார வந்த உடனே ஒரு அம்மா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, சாமி வாங்க எங்க வீட்டுல நான் சோறு போடுறேன் சாப்பிட்டு போங்க. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்கிறாரு, போய் 20 வெள்ளி 30 வெள்ளி சம்பாரிச்சுட்டு வருவாரு, 5 வெள்ளிக்கு வரும்போதே அரிசி வாங்கிட்டு வருவாரு, நேத்து வாங்கிட்டு வந்தாரு, அந்த அரிசியை பொங்கி நான் சோறு வச்சிருக்கிறேன், நீங்க பசி ஆறிட்டு போங்க சாமி. உங்க ஊர்லதான் அற்புதமான சொல் பசி ஆறுதல், எங்க ஊர்லாம் சாப்பிடுதல் சொல்லுவாங்க. பசி ஆறுதல் அருமையான வார்த்தை, நீங்க பசியாறிட்டு போங்கன்னு அந்த தவசிய சொல்றாங்க. அம்மா புண்ணியவதி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், தீர்காயுஷ்மானுபவர் சொல்லி வாழ்த்திட்டு அந்த சன்னியாசி தவசி என்ன பண்றார், 2 மாசம் கழிச்சு ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அப்படியே அவருக்கு சொர்க்கமே தெரியுது. ஏன்னா அது நரகம் மாதிரி அந்த பசி, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். 10ம் பறந்து போகும்னா மெய் வாய் கண் மூக்கு செவி ஒன்னும் தெரியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, ஒன்னும் ருசி தெரியாது, ஒன்னும் தெரியாது, அப்படியே அறிவுல மயக்கம் வரும், கிருகிருன்னு வரும். இவ்வளவும் கஷ்டம், எவ்வளவு பெரிய தவசியாக இருந்தா பொறுத்துக்கலாம், பொறுத்துக்கிட்டா அந்த நோய் போயிடுமா, போகவே போகாது. அத மறுபடியும் அந்த சோறு சாப்பிட்டாதான் அது போகும் என்றால் தவம் செய்பவர்களை விட தவம் செய்யறவங்க என்ன பண்றாங்க, தனக்குரிய துன்பத்தை பொறுத்துக்கிறாங்க அவ்வளவுதான். சரி, இந்த குடும்ப தலைவன் போய் வேலை செய்யறாரு, அவருக்கு பசி எடுக்காதா, பின்னையும் இவராது ஒரு இடத்துல உட்காந்துருது மரத்துக்கீழ உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார், தவம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் பொழுதன்னைக்கும் வேலை செய்யறாரு, அவருக்கு இன்னும் பசி எடுக்கும் இல்ல. அவர் தன்னுடைய பசிக்கான உணவையும் சம்பாதிக்கின்றார், உணவுக்காகவும் சம்பாதிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி மக்களுடைய பசியை போக்குவதற்காகவும் சம்பாதிக்கின்றார். இந்த மாதிரி சாமியாருங்க, சன்னியாசிங்க, தவசிங்க வர்றாங்கல்ல, இவங்களுடைய பசியை நீக்குவதற்காகவும் அவர் சேர்த்து உழைக்கிறார். அப்படின்னா யார் பெரியவருங்க? சம்சாரி தானே பெரியவன் சன்னியாசியை விட. அதான் இந்த பாட்டில் வள்ளுவர் சொல்றார், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பசியை யார் பொறுத்துக் கொள்ளுகின்றார்களோ அவரே பெரிய ஆற்றலாளர், செயல் வீரர், மாவீரர். அவர் தவசி. ஆனா அவரை விட பெரியவர் யாரு? அவருக்கே சோறு போட்டு அந்த பசியை மாற்றுகின்றார் இல்லைங்களா? அந்த சம்சாரி, அந்த குடும்பஸ்தர் யாரு? எவ்வளவு கஷ்டப்பட்டா இவங்க இவ்வளவு பேருடைய வயிற்றுக்கும் சோறு அவர் கண்டுபிடிக்கிறது, சம்பாதிக்கிறது. ஆக சம்சாரி என்பவன் சன்னியாசியை விட மேம்பட்டவன். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. தேற்றேகாரம் ஏன்னா தேற்றேகாரம், சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சாமி சொல்றான். கல்யாணம் பண்ணிக்கோ, சன்னியாசிக்கும் நீ சோறு போடணும். அவரால் முடியல அப்படின்னா ஊருக்குள்ளார வந்து பிச்சை கேட்பார், அம்மா கொஞ்சம் பசிக்கு சோறு போடுங்க. அப்ப நாம சன்னியாசிகளுக்கு சோறு போடணும். நம்ம இல்லறதானுடைய கடமை என்னங்க? சன்னியாசிகளுக்கு சோறு போடுவதுதான் நம்முடைய கடமை. ஆக சன்னியாசிகளை விட தவசிகளை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர் யார்? இல்லறத்தான். சரிங்க, இவ்வளவுதானா இந்த பாட்டுக்கு அர்த்தம்? இல்லை இல்லை, இதுக்கு மேல ஒரு அர்த்தம். அதான் பொடி வச்சு எழுதுவார் திருவள்ளுவர் நாயனார். ஒரு கடுகு, அந்த கடுக ஓட்ட போட்டு உள்ளார ஏழு கடல் நீரை புகுத்திடுறதுங்க, அப்புறம் தச்சிப்படுறது. அப்படின்னா அந்த கடுகு விரிச்ச எவ்வளவு இருக்கணும்? உள்ளா இருந்து ஏழு கடல் நீர் வரணும் இல்லீங்களா? அது மாதிரி இந்த 1.75 அடியில என்னென்ன புகுத்தி வச்சிருக்காரு பாருங்க. அடுத்த அர்த்தத்துக்கு போறோம். பசியை மாற்றுதல்னா என்ன அர்த்தம்? பசியை நீக்குவது, அந்த தீயை அணைப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பசியை மாற்றுவதுன்னா எப்பவுமே பசி ஏற்படாமல் தடுப்பதுன்னு அர்த்தம். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னா, பசியே எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழியை யார் சொல்றானோ அவன் தவம் செய்பவனை விட, தவசியை விட, தானம் செய்கின்ற இல்லறவாசியை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றான். அந்த மூணாவது இடத்துல இருக்கிறவர் யாரு? வள்ளலார். பசியே உங்களுக்கு நிரந்தரமாக எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு போட போறாங்க, ஏதோ பிரேமா அம்மா சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே இங்கே ஓடுறது பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி, சாப்பிட்றோம், மறுபடியும் நாளை காலையில் என்ன ஆகுங்கய்யா? பசிக்கும் இல்லையா? அப்போ தர்மசாலையை நோக்கி ஓடி வரும். ஒன்று நம்ம வீட்டில் இருந்தால் சாப்பிடலாம், தர்மசாலையை நோக்கி ஓடு. எத்தனை தடவை ஓடுவேன்? 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இம்சையை யாரு படுறது? பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆயுசு புறா. நிரந்தரமாக இந்த பசியை ஒழிக்க முடியுமா? முடியும் என்று 2 பேர் தான் சொல்றாங்க. ஜாடையா சொன்னார் திருவள்ளுவர், அதுக்கு வழி சொன்னார் திருமூலர், அதை விஞ்ஞானமாக்கி நமக்கு கொடுத்தவர் வள்ளலார். இந்த 3 பேர் தான், தமிழ் ஞானிகள் தான், அதுக்கு நமக்கு விளக்கம் சொல்றாங்க. பசியை நிரந்தரமாக ஒழிப்பது எப்படி? திருமூல நாயனார் திருமந்திரத்தில் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வயிற்றுல ஒரு குழி இருக்கு தெரியுங்களா? சாதாரணமா வீட்டில் கிணறு வெட்டுறதுக்கு ஒரு குழி வெட்டுறீங்கய்யா, இல்லை ஒரு பம்ப் செட் வைக்கிறதுக்கு ஒரு குழி வெட்டுறீங்க. 4 அடி அகலம், 4 அடி ஆழம், 4 அடி உயரம். நமக்கு வேண்டான்னா உடனே மண்ணை போட்டா மூடிடலாம்ல. ஒரு குழின்னு இருந்தா அந்த இடத்துல மண்ணை போட்டா மூடிடலாம் இல்லைங்களா? ஆனா கடவுளினுடைய படைப்புல இந்த உடம்புல ஒரு குழி இருக்குது, இந்த குழி தான் வகுத்து குழி. இந்த குழியில அப்பப்போ நெருப்பு எரியுது. இது வரைக்கும் எவ்வளவு சோத்த போட்டிருப்போம்? இந்த குழி அடைச்சிருக்கிறாங்களா? விஞ்ஞானி என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்நாளில் 50 டன் உணவை உண்ணுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 டன் நீங்க நெல்ல அரிசிய இந்த இடத்துல கூச்சிங்கன்னா அநேகமா நீங்க யாரும் நீங்களோ நானும் உட்கார முடியாது. இது பூரா 50 டன் இந்த ஹாலே பத்தாதுன்னு நினைக்கிறேன். பத்துங்களையா? ஒரு டன்னு எவ்வளவு? 1000 கிலோவா? அப்ப 50 டன்னுக்கு எவ்வளவு ஆகுதுங்க? 50,000 கிலோ. இந்த மன்றம் பத்தாது. அவ்வளவு அரிசி, 50,000 கிலோ அரிசி. 50,000 கிலோ அரிசி போட்டு இந்த குழியை தூக்கலன்னா இந்த குழியை என்ன பண்றது? இப்படி ஒரு குழிய வச்சு அமைச்சிருக்கிறான் கடவுள் நமக்கு. இந்த வயிறு என்கின்ற குழி 50,000 கிலோ அரிசியை ஏத்துக்கிட்டு ஒன்னும் தூக்கவே முடியறதில்ல, தூர்த்து போவதில்லை, இட்டு நிரப்ப முடிவதே இல்லை. இதை எப்படி இட்டு நிரப்புறது சொல்லுங்க? திருமூல நாயனர் தான் ஒரு வழி சொல்றார். இந்த வயிறு என்கின்ற குழி, அக்குழி தூறும் அழுக்கற்ற போதே, இந்த வழி இந்த வயிறு தூர்ந்து போகும், நிறைஞ்சி போகும், மறுபடியும் இந்த குழியிலே பசி ஏற்படாதுங்கிறாங்க. எப்போ எப்பொழுது உன்னுடைய உடலிலே அழுக்கு என்கின்ற மலம் ஒரு அணு அளவும் உற்பத்தியாகவில்லையோ, அதாவது எப்பொழுது உன்னுடைய தேகம் சுத்த தேகமாக மாறி போகின்றதோ, அப்பொழுது புறத்தில் இருந்து உனக்கு உணவு தேவைப்படாது, பசி ஏற்படாது. பசியை நிரந்தரமாக ஒழிப்பது எவ்வாறு? அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள். இது எப்படி செய்வது? வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. நேத்து வகுப்புல பார்த்தோம் இல்லீங்களா, என்னென்ன உணவுகளை படிப்படியா மாற்றிக்கொண்டே வருவது. ஒரு கட்டத்துல இந்த உணவு, இந்த உடம்பு தனக்கு தேவையான உணவை தானே அமுதமாக நாக்குல தயாரிச்சுக்கும். அது வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், குறைத்து கொண்டு வர வேண்டும். இந்த விஞ்ஞானம் உலகத்துல எங்கேயும் இல்ல. திருமூலரும் வள்ளலாரும் தான் சொல்றாங்க. திருமூலர் கூட வெளிப்படையாக பேசல, வள்ளலாறு தான் அந்த உணவு விஞ்ஞானத்தையே நமக்கு கரெக்டா ஒரு வரி பிசகாம நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வயிறு என்கின்ற குழியை, இந்த கிணற்றை தூர்த்து விட முடியும். அதற்கு வழி என்ன? அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த அசுத்த உடல் இப்பொழுது 9 துவாரங்களின் வழியாக மலம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. சிறுநீரு, மலமு, வேர்வை, மூக்குல என்ன வருதுங்க? சளி. கண்ணுல என்ன வருது? பீளை. காதுல என்ன வருது? குறும்பி. வாயில் என்ன வருது? ஊத்த. இல்லையா? ஆக 9 துவாரங்களின் வழியாக 9 விதமான அழுக்குகள் உற்பத்தியாகி ஒழுகிக் கொண்டே இருக்கின்றன. இந்த 9 விதமான அழுக்குகளை வராமல் உங்களால் தடுத்துக் கொள்ள முடியுமானால் இந்த உடம்புக்கு பேர் என்ன? சுத்த தேகம். அப்பொழுது நம்முடைய தேகம் பொன் தேகமாக. எங்க சிதம்பரத்துல நடராஜ பெருமானுடைய உடம்பு எப்படியா இருக்குது? தங்கத்தால் ஆனது இல்லீங்களா? அது மாதிரி தகதகன்னு ஜொலிக்குமா இந்த உடம்பு? வள்ளல் பெருமானுடைய உடம்பு பொன்னிறமா ஜொலிச்சுதான். எல்லாம் சாத்தியம் தான், செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானத்தை இங்கே காட்டியிருக்கிறாங்க. ஆக அழுக்கான இந்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு பசி எடுக்காது. அது ஒருதான் வழி இருக்கு. இப்ப இந்த பாடலுக்கு பாருங்க, தவசியை விட உயர்ந்தவர் யார்? இல்லறத்தான். இல்லறத்தானை விட உயர்ந்தவர் யார்? சன்மார்க்கி. நம்மெல்லாம் யாரு? சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்ற இல்லறவாசிகள் இல்லீங்களா? அப்போ நமக்கு மூணும் உண்டு, பெருமைப்படணும். ஆனால் அந்த நிலைக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். பாதை காட்டி விட்டார் வள்ளல் பெருமான், அந்த பாதையிலே நாம் நடந்து போக வேண்டும். நடப்பதும் நடக்காததும் நம்ம விருப்பம், நம்ம கையில இருக்கு. நடந்தா நமக்கு புண்ணியம், நமக்கு அந்த நிலை கிடைக்கும். நடக்கலன்னா இப்படியே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆக வள்ளுவர் மறைத்து சொல்வார், திருமூலர் வெளிப்படையாக சொல்வார், வள்ளலாரதை வளர்த்து விஞ்ஞானமாக்கி நமக்கு கொடுப்பார். அப்ப புலால் மருத்துவல எவ்வளவு விவகாரம் இருக்கு பாத்தீங்களா? புரியுதுங்களா? இப்படியேதான் வள்ளுவர் வந்து ஒன்னு சொல்லுவாரு, உடனே வள்ளலார் என்ன செய்வார்? அதற்கு விளக்கம் கொடுப்பார். சாமி என்ன சொல்றார்? சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிச்சபையிலே உள்ளே நீங்கள் உணர்வு பூர்வமாக நுழைந்து எப்படி நுழையணும்? அதுக்கு சாமி என்ன சொல்றாங்க? இறைவனுடைய சபையாகிய சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த கதவுல ஒரு பெரிய பூட்டு இருக்கு. அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியை இறைவன் என்னிடம் கொடுத்தான். அந்த சாவியை நான் உங்களிடம் கொடுக்கிறேன். சாமி சொல்றாங்க, படிச்சு பாருங்க. இறைவனுடைய வீடாகிய சிதம்பரம் கோயிலுக்கு பெரிய கதவு இருக்குது. அந்த கதவை மூடி ஒரு பெரிய பூட்டை போட்டு வச்சிருக்காங்களாம். அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குதான். அந்த சாவியை இறைவன் வள்ளலாரின் கையில் கொடுத்தான். வள்ளலார் நம்முடைய கையில கொடுத்தேங்கிறார். நீங்க வாங்கிட்டீங்களா? சாவி வாங்கிட்டீங்களா? நீங்க யாராவது அந்த சாவி வாங்கினீங்களா வள்ளலார்கிட்ட? எல்லாரும் வாங்கி இருக்கோம், மறந்துட்டோம். அது என்ன சாவி? அதுதான் ஜீவகாருண்யன்ற சாவி. நம்ம பண்றது இல்ல. ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டே மோட்ச வீட்டின் வாயிலை திறக்க வேண்டும். ஆக அந்த ஜீவகாருண்யத்தை பழகி கொண்டே வந்தால் என்னாகும்? அந்த பூட்டு தானா திறக்கும். பூட்டு திறந்துகிட்டா கதவு திறக்கும். நாம ஈஸ்வரனுடைய கோயிலுக்குள்ளார அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கறதுக்கு உள்ளார போகலாம். உள்ளார போய் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து விட்டால் அதுக்கப்புறம் பசி, தாகம், தூக்கம், மரணம், முதுமை, பிணி எதுவும் கிடையாது. வள்ளலார் மாதிரி ஆயிடலாம். அதுக்கு என்ன சாவி? ஜீவகாருண்யம் தான் சார். 24 மணி நேரமும் ஜீவகாருண்யத்திலேயே அன்பிலேயே இருக்கணும். யாரையும் பகச்சிக்க கூடாது, யார் மேலையும் துவேஷம் கூடாது, யார் மேலையும் வெறுப்பு கூடாது, யார் பேரிலையும் நமக்கு கோபம் வரக்கூடாது. எல்லார் பேர்லயும் அன்பும் ஜீவகாருண்யமும் தான் இருக்கணும். அவ்வாறு இருந்தால் அருள்நிலையை அடைந்து விடலாம். அருள்நிலையை அடைந்தால் தானாகவே நாம் இறைவனை நோக்கி போக வேண்டாம். இறைவன் ஓடி வந்து நம்முடைய வீட்டிலே அமர்ந்து கொள்வான், நம்முடைய இதய கூட்டிலே வந்து அமர்ந்து கொள்வான். அந்த மாதிரி அமர்ந்துகிட்டதான் வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எல்லாத்துக்கும் மூலம் ஆரம்ப கட்டம் எங்க இருக்குதுங்க? ஜீவகாருண்யம் என்கின்ற சாவியிலே இருக்கின்றது. இந்த கோயில் எங்க இருக்கு? பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற சிதம்பரத்தில் இருக்குதா? அங்கிருந்து 30 கல் தொலைவில் இருக்கின்ற வடலூரில் இருக்கின்றதா? எல்லாம் புறத்திலே இருக்கின்ற கோயில். அங்கே இறைவன் இல்லையா? இருக்கின்றான். ஆனால் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கின்றான். நம்முடைய புருவ மத்தி தான் இந்த சிதம்பரம் கோயில், நம்முடைய புருவ மத்தி தான் வடலூர் கோயில். இங்கேதான் 7 திரை இருக்குது. இந்த 7 திரையும் நம்முடைய ஜீவகாருண்யம் செய்து, தியானம் செய்து, சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த 7 திரைகளை நாம் பொசுக்கிக் கொண்டால் இங்கேயே அருட்பெருஞ்சோதி தெரியும். யார் அவ்வாறு தரிசிக்கின்றார்களோ அவர்களுடைய உடல் அருட்பெருஞ்சோதியாகும். முத்தி, சித்தி, இறைமை எல்லாம் இங்கேதான் கிடைக்கும். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்ற வழிபாடு. இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்ற யோகம். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்ற தவமும் இதுதான், தியானமும் இதுதான். இங்க எல்லா சாதனமும் இதுதான். மற்ற சாதனங்கள்லாம் ரெண்டாம் பட்சம்தான். நேத்து நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். முதல் சாதனை எது? ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யம் செய்து அருள்நிலையை நாம் அடைய வேண்டும். இத வள்ளுவ நாயனார் எவ்வாறு சொல்றார்? நேத்தே சொன்ன இல்லைங்களா, இப்ப முதல்ல கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரம். கடவுளை வாழ்த்துவது என்றால் என்ன? இறைவனுடைய குணங்களை நாம் சிந்தித்து பார்ப்பது, நம்முடைய சிறுமைகளை எண்ணி பார்ப்பது. நம்ம அணு அளவு இருக்கிறோம், இறைவன் எப்படி இருக்கிறான்? பிரபஞ்சத்தை விட பெருசா இருக்கிறான். இந்த அணு எதுவாகணும்? அண்டமாகணும். இந்த பிண்டம் எதுவாகணும்? அண்டமாகணும். அந்த அளவுக்கு எப்ப விரியும்? இந்த ஊனுடம்பு இருக்கிற வரைக்கும் ஆகுமா? ஆகாது. இது ஞான உடம்பாக ஆனால் விரியும். ஏனென்றால் ஞானத்துக்கு காலம் இடம் என்கின்ற லிமிடேஷன்ஸ், குறைபாடுகள் கிடையாது. அப்பொழுது ஒரு வினாடியில அண்டம் புறா நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு வந்துவிடும். இத திருவள்ளுவர் நாயனார் எப்படி நமக்கு காட்டுகின்றார்? முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரம் என்னங்க? வான் சிறப்பு. வான் சிறப்புன்னா மழைன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல, மழைதான். அந்த மழை எங்கே இருக்குது? வான் என்றால் சிச்சவைன்னு அர்த்தம், உள்ளே இருக்கின்ற சிச்சவை, சிதாகாசம் அர்த்தம். சிறப்புன்னா அர்த்தம், சிறப்புன்னா சிறு அப்பு. பழைய தமிழ், நமக்கு தமிழ் படிக்க தெரியாது, நமக்கு இலக்கணமும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. தமிழிலே இலக்கண இலக்கியங்கள் படிக்கவில்லை என்றால் ஞானம் வராது. ஏனென்றால் இந்த மொழியே ஞானம். அதனால் தயவு செய்து தமிழர்களாகிய நாம் தமிழை படிக்க. உலகத்துல எங்கேயா இந்த கூத்து உண்டா? ஒரு வெள்ளக்காரன் போய் இங்கிலீஷ் படிச்சுக்கோப்பான்னா அவன் சிரிப்பான். ஒரு பிரெஞ்சுக்காரங்கிட்ட போய் நீ பிரெஞ்சு மொழியை படிச்சுக்கோப்பான்னா அவன் சிரிப்பான். ஒரு ஜெர்மன்காரன்கிட்ட போய் அப்பா நீ ஜெர்மன் மொழியை படின்னா, ஏ உனக்கு இதை லூஸா, ஏன் தாய்மொழியை நான் ஜெர்மன் மொழியை நான் படிக்காம, என்ன நீ தான் படிக்கணும் வேற ஆளு, நான் ஏன் தாய்மொழி நான் படிச்சுக்கிறேன்? எல்லா மக்களும் அவங்களுடைய தாய்மொழியை படிக்கிறதுக்கு மறக்கிறது இல்ல. ஒரே ஒரு கூத்து உலகத்துல நடக்கிறது தமிழர்களுக்கு மட்டும்தான். இவங்களுக்கு தான் தமிழ் தெரியாது. தாய்மொழி என்ன? தமிழ். ஆனா எழுத தெரியுமா? தெரியாது. பேச தெரியுமா? தெரியாது. இந்த கூத்து எங்கேயாவது உண்டா? இல்ல. வினோதமான மக்கள் கூட்டம் நம்ம, தெரியுதுங்களா? ஆனா இந்த மொழி எப்படிப்பட்டது? ஞான மொழி, யோக மொழி. எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம், பெருமை பேசிக்கிட்டே இருப்போம், ஆனா நமக்கு மரியாதை வராது, அதை நம்ம கத்துக்க மாட்டோம் இல்லைங்களா. சிறு அப்பு. அப்புன்னா பழைய தமிழிலே தண்ணீர், மழை என்ற பொருள். சிறு என்றால் துளி என்ற பொருள். ஆக இந்த வெளியிலே வானத்தில் இருந்து மழை விடுவதை போல் நம்முடைய அந்தராத்மான்னு சொல்றோமே எங்க சிச்சவை, அந்த உள்ளார நம்முடைய ஆத்மாவில ஒரு சிதாகாசம், உயிர் உள்ள சபை, உயிர் உள்ள ஆகாயம் என்று ஒரு பொருள் உள்ளே இருக்கின்றது நம்முடைய ஆத்மா. அதிலே ஒரு மழை துளி விழுமா. அந்த மழை துளி எவ்வாறு இருக்கும்? சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்வார். அந்த மழை துளி இந்த மாதிரி இருக்காது, நிறமற்ற தன்மையில இருக்காது, வெள்ளையா இருக்காது. எப்படி இருக்கும்? சிகப்பா இருக்கும். அந்த சிகப்பா இருக்கின்ற அருளமுதம் என்கின்ற துளியை யார் உட்கொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய தேகம் கற்பதேகமாக மாறி போகும், அவர்கள் சாகமாட்டார்கள். இதுதான் வான் சிறு அப்பு. சிறப்பு என்னும் செம்பொருள்னு சொல்வார். அத வள்ளல் பெருமான் என்ன சொல்வார்? அருளமுதம். அருட்பெருஞ்சோதியை பார்த்தால் அங்கே அருளமுதம் கிடைக்கும். அந்த அருளமுதத்தை உண்பவர்கள் கற்பதேகமாக மாறுவார்கள், அவர்களுக்கு மரணம் இல்லை, இன்னாலும் மரணம் இல்லை. அவர் மறைச்சி 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற பழைய தமிழ்ல சொல்வார். இவர் நமக்கு புரிகின்ற தமிழிலே 19 நூற்றாண்டிலே சொல்வார். புரியுதுங்களா? ஆக அன்றைக்கே திருவள்ளுவர் சொல்லவில்லையா? சொன்னார். எப்படி சொன்னார்? பழைய தமிழ்ல குறிப்பால் உணர்த்துவார், யாருக்கும் புரியாது. பரிமேல் அழகனுக்கே புரியல, 10 உரையாசிரியர்களுக்கு புரியல, பின்னால வந்த எந்த தமிழ் புணவனுக்கும் உரையாசிரியனுக்கும் புரியல, ஒரே ஒருத்தரை தவிர. இந்த ஒருத்தர் யாருங்க? வள்ளலார். ஆக நாம் திருவள்ளுவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரை படிக்க வேண்டும்? வள்ளலார். ஆக திருவள்ளுவருக்கு சாவி யார் வச்சு யார்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காரு? திருவள்ளுவர். அப்பா மகனே, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் எழுதிட்டு வந்துட்டேன், யாருக்கும் புரியல, உரையாசிரியர் எல்லாம் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறான், மண்டகாஞ்சி போய் கிடக்கிறாங்கல்லாம் மக்கள்லாம், நீ போய் அவங்களுக்கு எல்லாம் தெளிவை கொடுத்துட்டு வா, இந்த சாவி யார்கிட்ட கொடுத்தமிச்சார்? வள்ளலார்கிட்ட கொடுத்தமிச்சார். அந்த சாவியை வள்ளலார்கிட்ட இருந்து நாம வாங்கிக்கிட்டு திருக்குறள் என்ற பெட்டகத்தை திறந்தா என்ன தெரியும்? உள்ளார என்ன எல்லாம் வள்ளுவர்னுடைய அறிவு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆக திருவள்ளுவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அருட்பாவை படிக்க வேண்டும், சுத்த சன்மார்க்க பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் யா சொல்றாரு இல்லைங்களா, தேவர் குறளில் திருவள்ளுவருக்கு வள்ளலார் சொல்ற வார்த்தை என்னங்க? கடவுள்னே சொல்றார். தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் 10 பாடல்களில் சாகா கல்வியை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. தக்க ஆசானை வைத்து தெரிந்து கொள்க. 30 வருஷமா ஆராய்ச்சி செய்து இந்த 10 பாடல்களுக்கு வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க பார்வையில் மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற பார்வையில் இந்த 10 பாடலுக்கும் விளக்கம் எழுதியிருக்கிறேன். 10 அச்சாகிட்டு இருக்குதுங்க, இன்னொரு 3-4 நாட்கள்ல வரும். அநேகமா 21ஆம் தேதி நான் இந்தியாவுக்கு திரும்புவதற்கு முன்னால அந்த நூலை வெளியிட்டு விட்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். இறைவனுடைய திருவுள்ளம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆங்கிலத்திலே 100 பக்கம் வருது. டெத்லெஸ் பாடி, டெத்லெஸ் கான்சியஸ்னஸ், எ ஸ்பிரிச்சுவல் கமெண்ட்ரி ஆன் திருக்குறள் என்று அந்த நூல். இது தமிழ்லயும் வருது, அது ஒரு 1200 பக்கம் வரும். அந்த நூலும் அச்சாயிட்டு இருக்கு இந்த மலேசியாவில்தான். ஆக திருக்குறளிலே சாகா கல்வியை பற்றி வள்ளல்வரும் வள்ளுவநாயனார் என்ன சொல்கிறார் என்பதை நமக்கு கோடிட்டு காட்டுவது வள்ளல் பெருமான். இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். நேரம் ஆயிடுச்சு. நேரம் இருக்குதுங்களா? ஐயா கூப்பிடுங்க. நேரம் இருக்கா? முடிச்சிடலாமா? சரி, ஒரு 10 நிமிஷம் இடைவேளையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பேசலாம்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஒரு 10 நிமிஷம்.